இந்த காலை வேளையிலும் நம்முடைய தியானத்திற்காக ஆண்டவர் கொடுக்கிற வார்த்தை உபாகமத்தின் புஸ்தகம் 1:8 வாசிக்கலாம். உபாகமம் 8:8.
இதோ இந்த தேசத்தை உங்களுக்கு முன்பாக வைத்தேன். நீங்கள் போய் கர்த்தர் உங்கள் பிதாக்களாகிய
ஆபிரகாமுக்கும்
ஈசாக்குக்கும்
யாக்கோபுக்கும்
அவர்களுக்கு பின்வரும் அவர்கள் சந்ததிக்கும் ஆணையிட்டு கொடுத்த அந்த தேசத்தை சுதந்தரித்துக் கொள்ளுங்கள் என்றார்.
இங்கே பார்க்கும் பொழுது ஆண்டவர் நமக்கு சொல்லுகிற மிக முக்கியமான காரியம், இதோ இந்த தேசத்தை உங்களுக்கு முன்பாக வைத்தேன் அப்படினார். அதோடு இந்த தேசம் நமக்கு கொடுக்கப்படும் அப்படின்னு ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோப் என்கிற முற்பிதாக்களுக்கு சொன்னது போல அதை உங்களுக்கு கொடுக்க கர்த்தர் சித்தமாயிருக்கிறார். ஆகையால் அவர் ஆணையிட்டு கொடுத்த அந்த தேசத்தை சுதந்தரித்துக் கொள்ளுங்கள் அப்படிங்கிறார். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தேவனாகிய கர்த்தர் ஒரு தேசத்தை சுதந்தரிப்பதற்காக கர்த்தர் நியமித்து வைத்திருந்தார். ஆபிரகாம் ஒரு மனுஷனாய் தனி மனுஷனாய் இருக்கும் பொழுது அவனை ஊர் என்கிற கல்தேயருடைய தேசத்திலிருந்து தமக்காக ஆண்டவர் பிரித்தெடுத்தார். அவனுடைய பின்னணி ஒரு விக்கிரகாராதனை செய்கிற ஒரு குடும்பத்தை சேர்ந்தவன், கர்த்தரை அறியாத ஒரு மனுஷன், ஆனால் தேவ பக்தி உள்ளவன். ஆண்டவர் அவனை முன்குறித்து அவனுடைய பக்தியை பார்த்தார், அவனுடைய உத்தமத்தை பார்த்தார், தனக்காக அவனை அழைத்தார். அழைத்த உடனே ஆண்டவர் சொன்னார், நீ தேசத்தின் நீளமும் அகலமும் அம்மட்டும் நடந்து திரி, அதை நான் உனக்கு சுதந்திரமாய் தருவேன். நீ கால் மிதிக்கும் எவ்விடத்தையும் நான் உனக்கு சுதந்திரமாய் தருவேன் வாக்கு பண்ணினார். ஆபிரகாம் நடந்தான் நடந்து கொண்டே இருந்தான். அவன் காலடிப்பட்ட எல்லா இடத்தையும் இன்றைக்கும் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொந்த தேசமாக கர்த்தர் ஆபிரகாம் நடந்த இடத்தை தான் இன்றைக்கும் நியமித்து வைத்திருக்கிறார். இன்றைக்கும் இஸ்ரவேல் ஜனங்கள் பார்க்கும் பொழுது ஒரு யுத்த சூழ்நிலையில் இருக்கிறாங்க. இந்த காசா ஸ்ட்ரிப்ல எல்லாம் பார்க்கும் பொழுது அவர்களுக்கு யுத்தம், அப்படி அந்த யுத்தம் இருக்கிறதற்கு காரணம் கர்த்தர் அவர்களுக்கு கொடுத்த தேசத்தை அவர்கள் சுதந்தரிக்கிறதற்கு தீவிரமா இருக்கிறாங்க. ஆபிரகாம் நடந்த இடம், அதன் பிறகு ஆபிரகாமுக்கு பிறகு அந்த சந்ததி ஈசாக்கு யாக்கோபு என்று வந்து பின்பு மோசே, இஸ்ரவேல் ஜனங்கள் ஒரு பெரும் திரளான கிட்டத்தட்ட இந்த சம்பவத்தை சொல்லும் பொழுது ஏறக்குறைய 20 லட்சம் ஜனங்களுக்கு மேலாக அந்த இடத்தில் இருந்தார்கள். இவ்வளவு ஜனங்கள் இருக்கிற இடத்திலே மோசே என்ற ஒரு தேவனுடைய மனுஷன், அவர்களை வழிநடத்தி வந்த மனுஷன் அந்த ஜனங்களை பார்த்து சொன்ன வார்த்தை தான் இது. கர்த்தர் வாக்கு பண்ணி இருக்கிறார், இந்த தேசத்தை உங்களுக்கு முன்வைத்திருக்கிறார், ஆகையால் நீங்கள் போய் அதை சுதந்தரித்துக் கொள்ளுங்கள் அப்படின்னார். அவர்களுக்கு கர்த்தர் சொன்னதெல்லாம் நமக்கு நிழலாட்டமாய் கர்த்தர் அதை சொல்லியிருக்கிறார். அவங்களுக்கு சொன்னது நமக்கு நிஜத்தில் நடக்கிறது. அவைகள் எல்லாமே, அந்த சம்பவங்கள் எல்லாமே இன்றைக்கு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற நமக்கு கர்த்தர் ஒரு வழி நடத்துதலுக்காக வைத்திருக்கிறார். அவர்களுக்கு பூமியிலே ஒரு தேசம், கானான் என்கிற ஒரு தேசத்தை கர்த்தர் அவர்களுக்கு வச்சார். ஆனால் நமக்கு கர்த்தர் பூமியிலே ஒரு தேசத்தை உனக்கு அப்படின்னு சொல்லி வைக்காமல் அதற்கு அடுத்த கட்டமாக, அதற்கு மேலான விதத்தில் நம்முடைய நித்தியத்தை என்றென்றைக்கும் பரலோகத்தில் செலவிடும்படிக்கு பரம கானான், அதாவது பரலோக ராஜ்யத்தை ஆண்டவர் நமக்கு வைத்திருக்கிறார். தேசத்தை சுதந்தரித்துக் கொள்ளுங்கள். இன்றைக்கு கர்த்தர் நமக்கு சொல்லுகிற காரியம், தேசத்தை சுதந்தரித்துக் கொள்ளுங்கள். அவர்கள் பூமியிலே ஒரு தேசத்தை சுதந்தரித்தார்கள், ஆனால் நமக்கு பரலோகமாகிய அந்த தேசத்தை சுதந்தரிப்பதற்காகத்தான் கர்த்தர் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். தேவ பிள்ளைகளுக்கு இந்த தரிசனம் இருக்கணும். என் ஆண்டவர் ஒரு தேசத்தை எனக்காக ஆயத்தப்படுத்தி இருக்கிறார். அந்த தேசத்தை நான் எப்படியும் சுதந்தரித்தே ஆக வேண்டும். பரலோகத்துக்குள்ள நாம் போகணும். இந்த உலக வாழ்க்கை நமக்கு தற்காலிகமானது. இந்த உலக வாழ்க்கையில மிஞ்சி போனால் 70 அல்லது 80 வருஷங்கிறார். அதோடு எல்லாருக்கும் இந்த உலகத்திலே வாழ்க்கை முடியும். ஆனால் நம்முடைய ஆத்மா என்றென்றைக்கும் வாழக்கூடியது. அது நிரந்தரமானது. அது அந்த பரம கானான் தேசத்திற்குள் பிரவேசிக்க வேண்டும். இன்றைக்கு இந்த காரியத்தை எடுக்கும் பொழுது இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொல்லப்பட்டதையும் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். அவர்களுக்கு சொல்லப்படாத நமக்கு சொல்லப்படுகிற நித்தியமான காரியத்தை நாம் ஏற்றுக்கொள்ள, ரெண்டையுமே கவனிக்கணும். நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் அதிகம் அவங்கள விட. அவங்களுக்கு ஜஸ்ட் ஒரு லேண்ட். ஆனா ஆண்டவர் நமக்கு சொல்றது நமக்கு ஒரு லேண்ட் நமக்கு சொல்லல. ஒரு தேசம் என்றால் தேசத்தில் இருக்கிற ஜனங்கள் ஆத்துமாக்களை குறிக்கும். இன்றைக்கு ஏன் கர்த்தர் இந்த தேசத்தை உனக்கு முன்னால வைத்திருக்கிறேன், அதை நீ சுதந்தரித்துக் கொள் என்று ஏன் கர்த்தர் சொல்ல வேண்டும் என்றால், பரலோக ராஜ்யம் செல்வதற்கும் தேசத்தில் இருக்கிற ஜனங்கள் ரட்சிக்கப்படுவதற்கும் நேரடியான தொடர்பு இருக்கிறது. இது நான் உங்களுக்கு சொல்றது புதுசு கிடையாது, எத்தனையோ முறை சொல்லியிருக்கிறேன். ஆனால் திரும்பவும் உங்களுக்கு நான் ரிமைண்ட் பண்றேன். ஏனென்றால் என்றைக்கு நாம் பரலோகமாகிய அந்த தேசத்தை பரம தேசத்தை சுதந்திரிக்கிறோம் என்றால், அடுத்து நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு மிக முக்கியமான சம்பவம் நடக்க போகிறது. அது என்னவென்றால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகை. அந்த வருகையின் நேரத்திலே சபை எடுத்துக் கொள்ளப்பட போகிறது. ரட்சிக்கப்பட்டு கர்த்தருக்காக பரிசுத்தமாய் அவருடைய சித்தத்தை செய்து வாழ்ந்து கொண்டிருக்கிற தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை ஆண்டவர் இந்த பூமியிலிருந்து அவர்களை மறுரூபப்படுத்தி தம்முடைய ராஜ்யத்தில் சேர்த்துக் கொள்ள போகிறார். இதுதான் அடுத்து நடக்க போகிற மிக முக்கியமான ஒரு சம்பவம். ஆனால் அவருடைய வருகை தாமதித்துக் கொண்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்துவின் வருகை தாமதித்துக் கொண்டிருக்கிறது. முதல் நூற்றாண்டிலே வாழ்ந்த அந்த கிறிஸ்தவர்கள், அப்போஸ்தலர்கள் மற்றும் அவர்களோடு இருந்த தேவ ஜனங்களே இயேசு கிறிஸ்துவின் வருகையை ஒவ்வொரு நாளிலும் எதிர்பார்த்து கொண்டிருந்தார்கள். அவர்கள் அன்றைக்கு வாழ்ந்த பொழுது ஒவ்வொரு நாளிலும் ஒவ்வொரு நிமிஷத்திலும் கிறிஸ்துவின் வருகையை எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. அதனாலதான் பவுல் நிருபத்தில் சொல்லும் பொழுதெல்லாம் ஒவ்வொரு நிருபத்திலையும் வருகை குறித்து சொல்லுவார். குறிப்பாய் தெசலோனிக்கே நிருபத்தில் சொல்லும் பொழுது கர்த்தருடைய வருகை எப்படி இருக்குன்றத பத்தி விவரமா சொல்றார். 1 கொரிந்தியர் 15 அதிகாரத்திலே எப்படி மரித்தோருடைய உயிர் தெழுதல் இருக்கும், உயிரோடு இருக்கிறவர்கள் எப்படி மறுரூபமாக்கப்படுவார்கள், அதை பத்தி பேசுறார். இப்படி நிறைய காரியங்கள் இருக்கிறது. அவங்க எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. ஆனால் இன்றைக்கும் அந்த வருகை தாமதித்துக் கொண்டிருப்பதற்கு ஒரே காரணம், 2 பேதுரு 3:9 சொல்லுகிறது, தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி கர்த்தர் தம்முடைய வாக்கு தத்தத்தை குறித்து தாமதமாய் இராமல், தாமதமல்ல வாக்கு தத்தத்தை குறித்து தாமதமாயிராமல் ஒருவரும் கெட்டு போகாமல் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று நம்மேல் நீடிய பொறுமையுள்ளவராய் இருக்கிறார். அப்ப இயேசு கிறிஸ்துவின் வருகை ஏன் தாமதிக்குது? இன்னும் புறஜாதி ஜனங்கள் மனம் திரும்ப வேண்டும். அதைத்தான் ரோமருக்கு எழுதினதும் அதை மட்டும் வாசிக்கலாம். 11:25 வாசிக்கலாம். ரோமருக்கு எழுதின நிருபம் 11:25.
மேலும் சகோதரரே நீங்கள் உங்களையே புத்திமான்கள் என்று எண்ணாதபடிக்கு ஒரு ரகசியத்தை நீங்கள் அறிய வேண்டும் என்று இருக்கிறேன்
அது என்னவெனில்
புறஜாதியாருடைய நிறைவு உண்டாகிற வரைக்கும்
இஸ்ரவேலரில்
ஒரு பங்குக்கு கடினமான மனது உண்டாயிருக்கும்.
புறஜாதியாருடைய நிறைவு, புறஜாதி ஜனங்களின் நிறைவு உண்டாகணும். புறஜாதி ஜனங்களின் கர்த்தர் நம்ம எல்லாரும் தெரிந்து கொண்டிருக்கிறார். இதில் ஒரு எண்ணிக்கை கர்த்தர் வைத்திருக்கிறார். அந்த எண்ணிக்கை நிறைவேறும் பொழுது இயேசு கிறிஸ்து வருவார். அதுவரையிலும் இஸ்ரவேல் ஜனங்கள் இன்றைக்கும் கடினமான இருதயத்தோடு இருக்கிறார்கள். ஆகையினால் இந்த தேசத்தை சுதந்திரித்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறது. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு என்னமோ ஒரு லேண்ட், பூமி. ஆனால் நமக்கு அது ஒரு பூமி அல்ல. நம்ம புறஜாதிகள், புறஜாதியின் தேசத்திலிருந்து நாம் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். புறஜாதி ஜனங்கள் ஏறக்குறைய 125 கோடி ஜனங்கள் இருக்கிற தேசத்தில் இருக்கிறோம். நமக்கு கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், தேசத்தில் இருக்கிற புறஜாதி ஜனங்களின் ரட்சிப்பு அந்த எண்ணிக்கை நிறைவேறுவதற்கு நீங்கள் தேசத்தை சுதந்தரிக்க வேண்டும். அதாவது ஆத்துமாக்களை நீங்கள் சுதந்தரிக்க வேண்டும். நீங்கள் ஆத்துமாக்களை சுதந்தரித்து இந்திய தேசத்தை நீங்கள் சுதந்தரிக்கும் போதுதான் இந்த எண்ணிக்கை நிறைவேறும். அந்த எண்ணிக்கை நிறைவேறும் பொழுதுதான் பரம தேசத்தை நீங்கள் சுதந்தரிக்கும்படி கர்த்தர் வெளிப்படுவார். ஆமென். நல்லா புரிஞ்சுக்கணும். பரம தேசத்தை நாம் சுதந்தரிக்க வேண்டும் என்றால் அதற்கு முன்பதாக நாம் இருக்கிற இந்த தேசத்தை சுதந்தரிக்கணும். நம்முடைய கடமையை நாம் புரியணும். ஏதோ நான் ரட்சிக்கப்பட்டேன், நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், என் குடும்பம் நல்லா இருக்குது, நான் சந்தோஷமா இருக்கிறேன், இது அல்ல வாழ்க்கை. நான் பரலோகம் போயிடுவேன், நான் கர்த்தர் என்னை தெரிந்து கொண்டா, நான் ஞானஸ்தானம் எடுத்துட்டேன், நான் அபிஷேகம் பெற்றுட்டேன், நான் சர்ச்சுக்கு வரேன், இது இல்ல வாழ்க்கை. தேவ சித்தம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கணும். நீங்க ரட்சிக்கப்படுறது தேவ சித்தம், சரி, நீங்க ரட்சிக்கப்படுறது மட்டும்தான் தேவ சித்தமா? கிடையாது. நீங்க ரட்சிக்கப்பட்டுட்டீங்க, தேவ சித்தம் நடந்துருச்சா? கிடையாது. தேவ சித்தம் என்பது என்ன? 1 தீமோத்தேயு 2:4 பாருங்கள், எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும் அவர் சித்தமுள்ளவராயிருக்கிறார். எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படுறதுதான் தேவ சித்தம். நீங்க ரட்சிக்கப்பட்டுட்டீங்க, நான் ரட்சிக்கப்பட்டுட்டேன், இது தேவ சித்தம் நடந்துச்சு நினைக்காதீங்க. இப்ப நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், ஆனால் நம்மை சுற்றிலும் இருக்கிற எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படுவதுதான் தேவ சித்தம். இந்த தேவ சித்தத்தை யார் நிறைவேற்றுவது? ஏற்கனவே ரட்சிக்கப்பட்டிருக்கிற உங்கள் வாழ்க்கையிலே கர்த்தர் ஒரு சித்தத்தை வைத்திருக்கிறார். எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படுவதற்கான அந்த தேவ சித்தத்தை நீங்கள் கையில் எடுக்க வேண்டும். அதனால நான் ரொம்ப சீரியஸா சொல்றேன், சுயநலமாய் இருக்காதீங்க. நீங்க உங்கள் வாழ்க்கையை மாத்திரம், உங்கள் குடும்பத்தை மாத்திரம் நீங்கள் பார்த்து கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு நபராய் இருப்பீர்கள் என்றால் கண்டிப்பா சொல்ல, நீங்கள் தேவ சித்தத்துக்கு உள்ள நீங்க இல்லை. நான் அடிச்சு சொல்லுவேன், உங்கள் வாழ்க்கை, உங்கள் குடும்பம், உங்கள் வேலை, உங்களுடைய பிசினஸ், உங்களுடைய சொந்த காரியத்தை மாத்திரம் நீங்கள் பார்த்துக்கொண்டு வாழ்ந்து கொண்டிருப்பீர்கள் என்றால் கண்டிப்பா நான் தெளிவா சொல்றேன், நீங்க தேவ சித்தத்துக்குள் இல்லை. ஏன்னா எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படுவது தேவ சித்தம். உங்க வாழ்க்கையை மாத்திரம் நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பீர்கள் என்றால் நீங்க கண்டிப்பா தேவ சித்தத்தில் இல்லை. தேவ சித்தம் தேசத்தில் எல்லா ஜனங்களும் ரட்சிக்கப்பட வேண்டும். அந்த தேவ சுத்தத்தில் நம்ம இணைத்துக் கொள்ளணும். சுயநலமாய் வாழ்வது ஒருபோதும் தேவ சுத்தமாய் இருக்கா. போன வாரத்தில் நம்ம தோமாவை பத்தி பார்த்தோம். யோசிச்சு பாருங்க, எங்கேயோ பிறந்த மனுஷன், ஒரு பாலஸ்தீன தேசத்தில் பிறந்த மனுஷன், அவனுக்கு என்ன இங்க வரணும்னு? அந்த மனுஷனுக்கு என்ன இந்த இடத்துக்கு இந்தியாவுக்கு வரணும்னு என்ன இருக்குது? குடும்பத்தை விட்டு, எல்லாத்தையும் விட்டுட்டு, வீட்டை விட்டுட்டு, குடும்பத்தை விட்டுட்டு, எல்லாத்தையும் விட்டுட்டு, எந்த ஒரு பிரயாண வசதி இல்லாத அவ்வளவு ஒரு சூழ்நிலையிலே இந்த தேசத்துக்கு வரணும்னு அவருக்கு என்ன இருக்குது? இன்னைக்கு நம்ம ஒரு கடைக்கு போனா வீட்டுக்கு போன் பண்ணி சொல்றோம், நான் இந்த கடையில் இருக்கிறேங்கிறோம். ஆபீஸ்ல கொஞ்சம் லேட் ஆயிடுச்சுன்னா, இன்னைக்கு லேட் ஆகுது, இன்னும் கொஞ்சம் லேட்டா வருவோம் போன் பண்ணி வீட்டுக்கு சொல்லிட்டு இருக்கிறோம். யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு தோமாவுடைய வாழ்க்கை, அவனுடைய மனைவி, குடும்பம் எல்லாம் இருக்குது, பாலஸ்தீனா தேசத்தில் இருக்குது. நான் இப்ப இந்தியாவில் இருக்கிறேன் அவன் சொல்ல முடியுமா? எந்த தேசத்தில் தன் புருஷன் இருக்கான் அந்த மனைவிக்கு தெரியாது. எந்த இடத்துல அவர் தங்கியிருக்கிறான்னு அவர் அந்த மனைவிக்கு தெரியாது. என்ன சாப்பிட்டாரா சாப்பிடலன்னு அவருடைய மனைவிக்கு தெரியாது. எந்த இடத்துல அவர் தங்கியிருக்கிறான் மனைவிக்கு தெரியாது. மனைவி பிள்ளைகள் நல்லா இருக்கிறாங்களா, சாப்பிட்டாங்களா, உயிரோடு இருக்கிறாங்களா, செத்தாங்களா, ஒண்ணும் தெரியாது. யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு ஒரு 10 நிமிஷம் நம்ம லேட் ஆனாலும் உடனே வீட்டோட கம்யூனிகேட் பண்றோம், எப்படி இருக்கிறீங்க, நல்லா இருக்கு, நான் கொஞ்சம் லேட்டா வரேன் சொல்றோம், இல்லைன்னா பதறாங்க எல்லாம். அன்னைக்கு நிலைமையில் எந்த கம்யூனிகேஷன் கிடையாது, எந்த போன் வசதி கிடையாது, எந்த லெட்டர் கிடையாது, ஒண்ணுமே பண்ண முடியாது. ஆண்டவருக்காக நாடு கடந்த நாடு வந்தார்கள். அவங்களுக்கு என்ன அப்படி வரணும்னு என்ன இருக்கு? நம்மெல்லாம் யாரு அவங்களுக்கு? நம்ம தேசத்தை தேடியே வரணும். அவர் இறந்தது கூட அவருடைய மனைவி பிள்ளைகளுக்கு தெரிஞ்சிருக்காது. அவர் பாடியை கூட பார்க்கறதுக்கு வாய்ப்பு கிடையாது. இங்கே கொல்லப்பட்டார், இங்கே அடக்கம் பண்ணாங்க, முடிஞ்சு போச்சு. அவர் இறந்திருப்பார் நினைச்சிருப்பாங்க, அவ்வளவுதான். திரும்பி வரல, அவ்வளவுதான் தெரியும். விட்டு விட்டு கிளம்பி போனார், அவர் வரல. எந்த தேசத்துல போனார், எங்க மரித்தார், ஒண்ணுமே தெரியாது. போனார், வரல, அவ்வளவுதான். இதுதான் நம்முடைய வாழ்க்கை. இப்படிப்பட்ட தியாகத்தோடு அன்றைக்கு தேவ மனுஷங்க இருந்தாங்க. இன்னைக்கு நம்ம வாழ்க்கை என்ன? ஒரே சுயநலம், சுயநலம். ஆண்டவர் சொல்றாரு, தேசத்தை நீ சுதந்திரிக்கணும். சுயநல வட்டத்தை விட்டு வெளியே வாங்குற, வெளியே வா. தேசத்தை சுதந்திரிப்பதற்கு ஆண்டவர் பல ஆலோசனைகளை வச்சிருக்கிறார். இதெல்லாம் உங்களுக்கு லைஃபுக்குரிய மெசேஜ். இன்னைக்கு நான் சொல்றது, நீங்க கட்டாயம் ஃபாலோ பண்ணி தான் ஆகணும், ஆல்டர்னேட்டிவே கிடையாது. இதெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணல, நம்ம லைஃப்ல நம்ம குற்றவாளி ஆயிடுவோம். தேவ சித்தத்தை விட்டு வெளியே இருக்கிறவர்களா இருந்து நம்ம பரலோகத்துக்கு போறதே டவுட் ஆயிடும். ஏனென்றால், பிரயோஜனமற்ற ஊழியக்காரனாக இவனை புறம்பான இருளிலே தள்ளுங்கள், அங்கே அழுகையும் பற்கடிப்பு உண்டாயிருக்கும் கர்த்தர் சொல்றார். உங்க லைஃப் கர்த்தருக்கு பிரயோஜனமா இல்லைன்னா நீங்க பரலோகத்துக்கு வர முடியாது. நான் திட்டமா சொல்றேன், உங்க ஃபேமிலிக்கு நீங்க பிரயோஜனமா இருக்கலாம், உங்களை சுற்றி இருக்கிறவங்களுக்கு நீங்க பிரயோஜனமா இருக்கலாம். உங்க வாழ்க்கை கர்த்தருக்கு பிரயோஜனமா இல்லாவிட்டால் கண்டிப்பா பரலோகத்துக்கு வர முடியாது. நான் கேரண்டியா சொல்றேன், கண்டிப்பா பரலோகம் வர முடியும். பிரயோஜனமற்றவனை புறம்பான இருளிலே தள்ளி போடுங்கள், வரவே முடியாது. சரி, வேகமாக உங்களுக்கு நான் ஒரு ஏழு காரியத்தை சொல்ல போறேன். கர்த்தருடைய சமூகத்தில் தேசத்தை சுதந்திரிப்பதற்கு என்ன செய்யணும்? எடுத்துக்கொள்வோம் யோசுவாவின் புஸ்தகம். இன்றைக்கு இந்த முதல் அதிகாரத்திலிருந்தே வேகமாய் சில காரியங்களை நாம் தியானிக்க போறோம். முதல் அதிகாரத்தில் முதல் ரெண்டு வசனங்களை வாசிப்போம்.
கர்த்தருடைய தாசனாகிய மோசே மரித்த பின்பு கர்த்தர் மோசேயின் ஊழியக்காரனான நூனின் குமாரன் யோசுவாவை நோக்கி, என் தாசனாகிய மோசே மரித்து போனான், இப்பொழுது நீயும் இந்த ஜனங்கள் எல்லாரும் எழுந்து இந்த யோர்தானை கடந்து இஸ்ரவேல் புத்திரருக்கு நான் கொடுக்கும் தேசத்துக்கு போங்கள்.
போதும். இங்கே பார்க்கும் பொழுது இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து புறப்பட்டு வர பண்ணினதான அந்த மோசே, அவளை நடத்தி வந்த மோசே மரித்து விட்டார். இந்த யோசுவாவின் புஸ்தகம் ஆரம்பிக்கிற முதல் வசனமே மோசேயின் மரணத்தோடு ஆரம்பிக்கிறது. கர்த்தருடைய தாசனாகிய மோசே மரித்த பின்பு கர்த்தர் மோசேயின் ஊழிக்காரனாகி நூனின் குமாரன் யோசுவாவை நோக்கி, என் தாசனாகிய மோசே மரித்து போனான். இந்த மோசே யார்? இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து வெளியே கொண்டு வந்தவன். இந்த மோசே யார்? 40 வருஷம் அவர்களை வனாந்தரத்திலே நடத்தி கொண்டு வந்தவன். ஆனால் இப்பொழுது அவன் மரித்து போனான். இந்த மோசேயை நான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு ஒப்பாக நான் சொல்ல நினைக்கிறேன். ஏனென்றால், அன்றைக்கு இந்த மோசேயை கொண்டு கர்த்தர் எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து இஸ்ரவேல் ஜனங்களை வெளியே கொண்டு வந்ததை போல, நம்மையும் இயேசு கிறிஸ்துவை கொண்டு பாவத்தின் அடிமைத்தனத்திலிருந்து நம்மை வெளியே கொண்டு வந்தார். இந்த மோசேயின் வாழ்க்கை இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கை ஒப்பான ஒரு வாழ்க்கை. எகிப்தின் அடிமைத்தனத்தில் நாம் வெளியே கொண்டு வந்ததை போல பாவத்தின் அடிமைத்தனத்திலிருந்து இயேசு கிறிஸ்து நம்மை கொண்டு வந்தார். அவர் நம்மை கொண்டு வந்தது மாத்திரமல்ல, அந்த மோசே 40 வருஷங்கள் அந்த ஜனங்களை வழிநடத்தி வந்தது போல நம்மையும் நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்மை வழிநடத்தி வந்து கொண்டிருக்கிறார். ஆனால் இப்பொழுது தேசத்தை சுதந்திரிக்க வேண்டிய இந்த கடைசி கட்டத்தில் ஆண்டவர் சொல்றார், அந்த மோசேயின் ஊழியம் முடிவடைந்தது. உங்களை விடுதலையாக்கின அந்த மோசே, உங்களை பாவத்தின் அடிமைத்தனத்தில் விடுதலை ஆக்கின அந்த இயேசு கிறிஸ்து, அவருடைய பூமியில் அவருடைய ஊழியம் முடிஞ்சிருச்சு. எப்படி மோசேக்கு ஒரு முடிவு வந்ததோ அதே போல இயேசு கிறிஸ்துவுக்கும் இந்த உலகத்தில் அவர் செய்த ஊழியத்திற்கு ஒரு முடிவு உண்டாச்சு. அந்த ஊழியம் முடிவடைந்த பின்பு எல்லாம் முடிஞ்சிருச்சுன்னு உட்கார்ந்துடாதீங்க. இப்ப நம்ம செய்ய வேண்டியது என்ன? நீங்கள் எழுந்திருக்க வேண்டும். மோசேயின் வாழ்க்கை முடிந்தது போல இயேசு கிறிஸ்துவின் ஊழியம் இந்த உலகத்திலே அவர் மனுஷனாய் செய்த ஊழியம் முடிஞ்சது. அடுத்தது என்ன? அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், விடுவிக்கப்பட்டவர்களாகிய நமக்கு கர்த்தர் சொல்லுகிற முதல் காரியம், எழும்புன்றார். எல்லோரும் எழுந்திருங்கள். இப்பொழுது நீயும் இந்த ஜனங்கள் எல்லோரும் எழுந்து இந்த யோர்தானை கடந்து இஸ்ரவேல் புத்திரருக்கு நான் கொடுக்கும் தேசத்திற்கு போங்கள். உட்கார்ந்துட்டு இருக்காதீங்க, எழுந்துறீங்க. எல்லாரும் எழுந்துறீங்க. யோசுவாவை மட்டும் காத்திர பார்த்து நீ எழுந்துரு யோசுவான்னு சொல்லல, எல்லாரும் எழுந்துறீங்க. ஆண்டவர் என்ன மாத்திரம் நீ எழுந்துரு சொல்றதில்ல, இங்க இருக்கிற அத்தனை பேருக்கு சொல்றீங்க, எல்லாரும் எழுந்துருங்க. உட்கார்ந்துட்டு இருக்காது, எழுந்துருங்க. எழுந்து கர்த்தர் உங்களுக்கு முன்பாய் வைத்திருக்கிற தேசத்தை சுதந்திரிக்கிறதற்கு எழுந்திருக்க வேண்டும். இதுவரைக்கும் உங்கள் வாழ்க்கையில் உங்கள் சொந்த காரியத்தை கவனிப்பதற்காக உட்கார்ந்து கொண்டிருந்திருக்கலாம், உங்கள் சொந்த வேலைகளை மட்டும் நீங்க எழுந்து எழுந்து செஞ்சுட்டு இருக்கலாம். ஆனா இன்னைக்கு கர்த்தர் சொல்றாரு, தேசத்தை சுதந்திரிக்கிறதுக்கு நீ எழுந்திருக்க வேண்டும். தேசத்தை சுதந்திரிக்கிறதுக்கு நீ எழுந்திருக்கணும். உன் சொந்த வேலைக்காக எழுந்திருக்கிற, உன் சொந்த காரியத்துக்காக எழுந்திருக்கிற, உன் குடும்பத்துக்காக எழுந்திருக்கிற, எல்லாம் ரைட். ஆனால் தேசத்தை சுதந்திரிக்கிறதுக்கு எழுந்திருக்கணும். தெய்வ பிள்ளைகள் தேசத்தை சுதந்திரிக்க எழுந்திருக்கணும். சுயநலமாய் உட்கார்ந்து இருக்க கூடாது. வேதத்தில் எத்தனையோ இடத்திலே கர்த்தர் நம்ம எழும்ப சொல்றார். ஆனால் கர்த்தரின் உள்ளத்திலே கொடுத்த ஒரே ஒரு பகுதி மாத்திரம் உங்களுக்கு நான் காண்பிக்கிறேன். ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகத்திலே 52 முதல் 2 வசனங்களை வாசிங்கள். ஏசாயா 52 முதல் 2 வசனங்கள்.
எழும்பு எழும்பு சியோனே,
எழும்பு எழும்பு சியோனே,
உன் வல்லமையை தரித்துக்கொள்,
உன் வல்லமையை தரித்துக்கொள்,
பரிசுத்த நகரமாகிய எருசலேமே,
பரிசுத்த நகரமாகிய எருசலேமே,
உன் அலங்கார வஸ்திரங்களை உடுத்திக்கொள்,
உன் அலங்கார வஸ்திரங்களை உடுத்திக்கொள்,
விருத்த சேதனம் இல்லாதவனும்,
விருத்த சேதனம் இல்லாதவனும்,
அசுத்தனும்,
அசுத்தனும்
இனி உன்னிடத்தில் வருவதில்லை,
இனி உன்னிடத்தில் வருவதில்லை,
தூசியை உதறிவிட்டு எழுந்திரு,
தூசியை உதறிவிட்டு எழுந்திரு,
எருசலேமே
எருசலேமே,
வீற்றிரு
வீற்றிரு,
சிறைப்பட்டு போன சியோன் குமாரத்தியே,
சிறைப்பட்டு போன சியோன் குமாரத்தியே,
உன் கழுத்தில் உள்ள கட்டுகளை,
உன் கழுத்தில் உள்ள கட்டுகளை
அவிழ்த்து விடு,
அவிழ்த்து விடு. இங்க ஆண்டவர் என்ன சொல்றாரு பாருங்க, இந்த இடத்துல ஒருவன் எழுந்திருக்க வேண்டியதையும் எழுந்திருக்க தவறிவிட்டால் என்ன நடக்கும் என்பதையும் இந்த வசனங்கள் ரொம்ப அழகா சொல்லுது. எழும்பு எழும்பு சியோனே, உன் வல்லமையை தரித்துக் கொள். நீங்க எழுந்திருச்சாதான், ஆண்டவருக்காக எழுந்திருச்சாதான் தேவன் தம் வல்லமையை நமக்கு வெளிப்படுத்துவார். பரிசுத்த நகரமாகி எருசலேமே, நம்மை பரிசுத்தப்படுத்தி இருக்கிறார், நாம் தான் அந்த பரிசுத்த நகரம். எருசலேமே, உன் அலங்கார வஸ்திரங்களை உடுத்திக்கொள். ஆண்டவருடைய பரிசுத்த அலங்காரமாகிய வஸ்திரம், அலங்கார வஸ்திரம் ரொம்ப கிராண்ட் டிரெஸ் சொல்ற நினைச்சுக்காதீங்க, டிரெஸ்ஸிங் இல்ல, பரிசுத்த அலங்கார வஸ்திரத்தை நீ உடுத்திக்கொள். அலங்கார வஸ்திரம் அதுதான். விருத்த சேதனம் இல்லாதவனும் அசுத்தனும் இனி உன்னிடத்தில் வருவதில்லை. இது ஒரு அருமையான பிராமிஸ். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே பல நேரத்தில் அசுத்தங்கள் வந்து உங்களை மேற்கொள்ளுகிறது, பாவத்தோடு போராட்டம். ஒரு அடி ஆவிக்குரிய வாழ்க்கையில் எடுத்து வச்ச 4 சறுக்குது. கொஞ்சம் பரிசுத்தில 2 ஸ்டெப் முன்னால போறதுல 4 பாவத்துல பின்னால இழுக்குது. ஏன் தெரியுமா? ரட்சிக்கப்பட்டு எத்தனை வருஷம் ஆகியும் வெற்றியுள்ள ஆவிக்குரிய வாழ்க்கை கிடைக்க மாட்டேங்குது. ரட்சிக்கப்பட்ட எத்தனை வருஷம் ஆனாலும் வெற்றியுள்ள ஒரு ஜெப வாழ்க்கைக்குள்ள வர முடியல. ரட்சிக்கப்பட்டு எத்தனை வருஷம் ஆனாலும் பரிசுத்த சிந்தனைக்குள் வர முடியல. ரட்சிக்கப்பட்ட எத்தனை வருஷம் ஆனாலும் இன்னும் உங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு தெளிவு இல்லை. பரிசுத்த ஆவிக்குரிய வாழ்க்கைக்குள் வர முடியல. ஒரே போராட்டம், ஒரு ஸ்டெப் எடுக்கிறதுக்குள்ள 4 ஸ்டெப் சறுக்குது. ஏன் இந்த நிலைமை? இத்தனை வருஷமா ஏன் ஜப வாழ்க்கையில வெற்றி இல்லை? இத்தனை வருஷமாக ஏன் பரிசுத்தமான சிந்தனை இல்லை? இத்தனை வருஷம் இருந்தும் எத்தனை ஆவிக்குரிய வாழ்க்கையில ஏன் இன்னும் ஆவிக்குரிய பரிசுத்தக்குள்ள வர முடியல? ஏன் ஆவிக்குரிய வாழ்க்கையில் இத்தனை சறுக்கல்? ஏன் தெரியுமா? எழும்பாமல் போகிறது. ஊழியம் என்பது ஏதோ யாருக்கோ நீங்க செய்ய நினைக்காதீங்க. ஆண்டவருக்காக நீங்கள் கர்த்தருடைய சமூகத்தில் நீங்கள் ஒரு காரியத்தை செய்ய நினைக்கும் பொழுது உங்கள் பரிசுத்த வாழ்க்கை மேம்படுத்தப்படும். சறுக்குது, எலும்பு. நமக்கு கர்த்தர் சொல்றாரு, விருத்த சேதனம் இல்லாதவனும் அசுத்தனும் இனி உன்னிடத்தில் வருவதில்லை. ஏன் அசுத்தம் வரான் தெரியுமா? அடிக்கடி பிசாசு ஏன் வந்து சும்மா நோண்டிட்டே இருக்குது தெரியுமா? ஏன் அசுத்தன் வந்து உங்களை அடிக்கடி உங்களை அசுத்தப்படுத்திட்டே இருக்கிறான் தெரியுமா? எழும்பல, எழும்பல. இப்ப நீங்க பாத்தீங்கன்னா உங்களுடைய பைக்கோ உங்களுடைய காரோ ஏதோ உங்களுடைய வெஹிக்கிள், ஏன் வீட்டில் இருக்கிற ஒரு பொருளை கூட சொல்றேனே, ஒரே இடத்துல ஒரு 10 நாள் வச்சிருங்க, எப்படி இருக்கும்? ஒரே தூசி. உங்க பைபிள நீங்க ஒரு வாரம் அப்படியே வச்சுட்டு ஞாயிற்றுக்கிழமை கொண்டு போயிட்டு வச்சுட்டு அடுத்த ஞாயிற்றுக்கிழமை எடுக்கிறீங்கல்ல, அப்ப எடுத்துட்டு பாருங்க அந்த இடத்துல எவ்வளவு தூசி இருக்கு. ஒரே தூசி இருக்கும், அப்புறம் தான் தட்டிட்டு நீங்க எடுத்துட்டு வரணும். தூசி, ஒரு பொருளை யூஸ் பண்ணிட்டே இருந்தீங்க தூசி இருக்காது, ஒரு வண்டி ஓட்டிட்டே இருந்தீங்க தூசி இருக்காது, ஒரே இடத்துல பார்க் பண்ணி வைங்க அவ்வளவு தூசி வந்து இறங்கிடும். ஒரு பொருளை வீட்டில் இருக்கிற பொருளை ஒரே இடத்துல வச்சு பாருங்க, அவ்வளவு தூசி வந்து அது மேல இறங்கிடும். நீங்கள் எழும்பாமல் இருக்கும் பொழுது உங்க மேல தூசி படுகிறது. தூசினேன் அழுக்கு. உங்க வாழ்க்கை ஆவிக்குரிய வாழ்க்கை எழும்பாமல் இருக்கிறதுனால தான் பரிசுத்த வாழ்க்கைக்கே ஒரு சேலஞ்சா இருக்கு தெரியுமா? நீங்க நினைக்கணும் பரிசுத்த வாழ்க்கை என்பது அப்படியே மேஜிக் மாதிரி வரும், கிடையாது. நீங்கள் கர்த்தருக்காய் எழும்பும் பொழுது தனிப்பட்ட ஆவிக்குரிய வாழ்க்கையின் வெற்றியுள்ள வாழ்க்கை என்பது சாதாரண விஷயமாய் மாறிடும். இல்லைன்னா அடிப்படை ஆவிக்குரிய வாழ்க்கைக்கே ஆட்டம் காண ஆரம்பிச்சிடும். அதனால நீங்க சொல்ற தூசியை உதறி விட்டு எழுந்துரு. நீ எழும்பாம இருக்கிறதுனால உன் மேல நிறைய தூசி படிஞ்சிருச்சு, தூசி படிஞ்சிருச்சு. அசுத் பாவம் வந்து மேல படியுது, கண்ட தூசி வருது, கோபம், எரிச்சல், கசப்பு, வைராக்கியம், சகல தூசி மேல வந்து படியுது. நீங்க ஆண்டவருக்காக நீங்க பிஸியா இருங்க, கோபம், எரிச்சல், சண்டை, கசப்பு, வைராக்கியம் எதுவுமே வராது, பிளசண்டா இருக்கும் மைண்ட். இதெல்லாம் நீங்க செய்ய தவறும் போதுதான் கசப்பு, எரிச்சல், கோபம், முறுமுறுப்பு, சலிப்பு எல்லாம் வந்து உங்க மேல படியும். சும்மா ஒரு வாரம் சர்ச்சுக்கு வந்து உட்கார்ந்துட்டு போகும்போது அது நடக்காது. பிராக்டிக்கலா கத்தரோடு இருக்கணும், இல்லைன்னா தூசி படியும். அதுதான் ஆண்டவர் சொல்றார், தூசியை உதறி விட்டு எழுந்துரு. எருசலேமே வீற்றிரு, சிறைப்பட்டு போன சியோன் குமாரத்தையே உன் கழுத்தில் உள்ள கட்டுகளை அவிழ்த்து விடு. எங்கேயோ நீ கட்டப்பட்டு இருக்கிற அவிழ்த்து போடு, எழுந்துரு. சத்துரு கட்டி போடுறான், கழுத்துல கட்டி போட்டுருக்கான். கழுத்துல யார கட்டி போடுவாங்க? கழுத்துல யார கட்டி போடுவாங்க? நாயை தான் கழுத்துல கட்டி போடுவாங்க. இல்ல பிசாசு நாயை போல நம்மளை கழுத்துல கட்டி போடுறான். எழுந்துரு, அதை கட்டில தூக்கி எரிஞ்சிட்டு எழுந்துருங்கிற. எழும்பாமல் போனால் நம்முடைய வாழ்க்கை நாயை போலதான் ஆகும். அதனால கழுத்துல கட்டி இருக்கிற அவுத்து போடுன்ற இல்லையா? நம்முடைய வாழ்க்கை எழும்பணும், கர்த்தருக்காக நாம் எழும்பணும். முதல் காரியம், தேசத்தை சுதந்திரிப்பதற்கு உங்கள் நிலைமையில் இருந்து எழுந்துறீங்க. இந்த சோர்ந்து போன வாழ்க்கை, சும்மா ஏதோ ஒரு கிறிஸ்தீன்ற வாழ்க்கையை விட்டு எழுந்துறீங்க. முதலாவது எழுந்தறிக்கணும். எழுந்த பின்பு என்ன செய்யணும்? 3வது வசனம்,
நான் மோசேக்கு சொன்னபடி உங்கள் காலடி மிதிக்கும் எவ்விடத்தையும்
உங்களுக்கு கொடுத்தேன். கொடுப்பேனா கொடுத்தேனா? போயிட்டாங்களா போலையா? உள்ள போயிட்டாங்களா போலையா? போல. கொடுத்தேனா கொடுப்பேனா? இல்ல, கான்ட்ரவர்சியா இருக்குல்ல. இன்னும் உள்ள போல, கொடுப்பேன்னு சொல்லியிருக்கணும், ஆனா கொடுத்தேன்கிறார். ஆண்டவர் என்னைக்குமே பாசிட்டிவானவர், ரொம்ப பாசிட்டிவானவர். நெகட்டிவ் தாட்டே அவர்கிட்ட கிடையாது. இன்னைக்கு நம்ம தான் நெகட்டிவ் தாட்ல உட்கார்ந்து அழுதுட்டு புலம்பிட்டு இருக்கோம். ஆண்டவர்கிட்ட நெகட்டிவ் தாட்டே கிடையாது. இங்க பாத்தீங்கன்னா கவனிக்க வேண்டிய விஷயம், நான் மோசேக்கு சொன்னபடி உங்கள் காலடி மிதிக்கும் எவ்விடத்தையும் உங்களுக்கு கொடுத்தேன். யோசுவாவுக்கு சொல்லுகிற முக்கியமான காரியம், நான் மோசேக்கு நான் பல விஷயங்களை சொன்னேன், அதன்படி உங்களுக்கு நான் அதை கொடுத்துட்டேங்கிறார். இன்னும் உள்ள போல, ஆனா கொடுத்துட்டேங்கிறார். வாக்கு தத்தம் மோசேக்கு சொல்லப்பட்டது, ஆனால் அது உங்களுக்கு உங்க மூலமா நிறைவேறுங்கிறார். மோசேக்கு சொன்னது உங்களுக்கு நடக்கும். அப்படியானால் இயேசு கிறிஸ்துவை குறித்து பிதாவாகிய தேவன் என்னென்ன நோக்கம் வைத்து, என்னென்ன திட்டம் வைத்து, அவரை குறித்து என்னென்ன காரியங்கள் எல்லாம் வேதத்தில் சொல்லி இருக்கிறதோ, அவைகள் எல்லாம் அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட நமக்கு அது டிரான்ஸ்பர் ஆகுது. மோசேக்கு சொன்னது இப்ப மோசையின் காரியம் முடிஞ்சிருச்சு, இப்பொழுது அது உங்களுக்கு சொந்தமாயிடுச்சுங்கிற. மோசைக்கு சொன்னதை உங்களுக்கு நான் கொடுத்துட்டேன். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை குறித்து வேதத்தில் அற்புதமான வாக்கு தத்தங்கள் இருக்கு. இந்த வாக்கு தத்தங்கள் ஏதோ இயேசுவை பத்தி பேசுறது நினைச்சிட்டு போகாதீங்க. ஆண்டவர் அதை நம் மூலமாக நிறைவேற்ற நினைக்கிறார், நம் மூலமா நிறைவேற்ற நினைக்கிறார். பாருங்க, வேதத்திலே இன்னைக்கு நம்மை குறித்து நமக்கு நம்பிக்கை இல்லை, ஆனால் இயேசு கிறிஸ்துவின் லைஃப் நீங்க பாத்தீங்கன்னா, அவருடைய பிராமிஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். ஏசாய தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் 53 அதிகாரம், இந்த 53 அதிகாரத்தில் இயேசு கிறிஸ்துவின் சிலுவை மரணம், அந்த சிலுவை மரணத்திலே கிடைக்கிற ஆசீர்வாதம், இப்படி பல விஷயங்கள் இருக்கு. 10 வசனத்திலிருந்து வாசிக்கலாம்.
கர்த்தரோ அவரை நொறுக்க சித்தமாகி,
கர்த்தரோ அவரை நொறுக்க சித்தமாகி
அவரை பாடுகளுக்கு உட்படுத்தினார்,
அவரை பாடுகளுக்கு உட்படுத்தினார்,
அவருடைய ஆத்துமா,
அவருடைய ஆத்துமா
தன்னை குற்ற நிவாரண பலியாக ஒப்பு கொடுக்கும் போது,
தன்னை குற்ற நிவாரண பலியாக ஒப்பு கொடுக்கும் போது
அவர் தமது சந்ததியை கண்டு,
அவர் தமது சந்ததியை கண்டு
நீடித்த நாளாயிருப்பார்,
நீடித்த நாளாயிருப்பார்.
கர்த்தருக்கு சித்தமானது,
கர்த்தருக்கு சித்தம் ஆனது
அவர் கையினால் வாய்க்கும்,
அவர் கையினால் வாய்க்கும். நல்லா பாருங்க, அவர் தமது, அவர் தம்முடைய ஆத்மாவை ஒப்பு கொடுக்கும், குற்ற நிவாரண பலியாக ஒப்பு கொடுக்கும் போது அவர் தமது சந்ததியை கண்டு நீடித்த நாட்களாக இருப்பார். கர்த்தருக்கு சித்தமானது அவர் கையினால் வாய்க்கும். இது இயேசு கிறிஸ்துவுக்கு சொல்லப்பட்டுச்சு. அப்ப மோசேக்கு சொன்னது யோசுவாவுக்கு சொந்தமாகிறது என்றால், இயேசு கிறிஸ்துவுக்கு சொன்னது நமக்கு சொந்தமாகிறது. இப்ப என்ன சொல்றாரு, கர்த்தருடைய சித்தம் உங்கள் மூலமாய் நிறைவேறும், நம்ம மூலமா நிறைவேறுங்கிறார். அடுத்தது பாருங்க, 11 வசனத்திலே, அவர் தமது ஆத்ம வருத்தத்தின் பலனை கண்டு திருப்தி ஆவார். இயேசு கிறிஸ்து சிலுவையிலே ஆத்மாவிலே வேதனைப்பட்டு வியாகுலப்பட்டு ஜெபித்து தன் ஜீவனை வியாகுலத்தோடு ஒப்பு கொடுத்தார். அதுக்கு ஒரு பெரிய பலன் இருக்கிறது. அந்த பலனை கண்டு திருப்தி ஆவார். எப்படி காண்பார்? நம்ம கர்த்தருக்கு செய்கிற ஊழியத்தின் மூலமாக அவருடைய சிலுவை மரணத்தின் பலனை அவர் பார்ப்பார். அடுத்தது 12 வசனத்தில் பார்க்கும் பொழுது, அவர் தம்முடைய ஆத்மாவை மரணத்தில் ஊற்றி அக்கிரமக்காரரில் ஒருவராக எண்ணப்பட்டு அநேகருடைய பாவத்தை தாமே சுமந்து அக்கிரமக்காரருக்காக வேண்டிக் கொண்டது நிமித்தம் அநேகரை அவருக்கு பங்காக கொடுப்பேன், பலவான்களை அவர் தமக்கு கொள்ளையாக பங்கிட்டுக் கொள்ளுவார். இந்த நாட்களில் கர்த்தர் இதை நம் மூலமாக நிறைவேற்ற நினைக்கிறார். ஆமென். இயேசு கிறிஸ்து தன்னுடைய ஆத்மா வருத்தத்தோடு தன் ஜீவனை கொடுத்தார், ஆனால் பலவான்களை தமக்கு சுதந்திரமாய் பங்கிடுகிறது நம்மை கொண்டு கர்த்தர் செய்ய போகிறார். அதனால வேதத்திலே கர்த்தர் நமக்கு ஏராளமான வாக்கு தத்தங்கள், இயேசு கிறிஸ்துவுக்கு சொல்லப்பட்ட அத்தனை வாக்கு தத்தங்களும் இன்றைக்கு நமக்கு சொந்தமாக்கப்பட்டிருக்கிறது. இவ்வளவு பெரிய வாக்கு தத்தங்களை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கும் பொழுது வாழ்க்கையை வீணாக்குவது மிகவும் தவறான காரியம். அந்த வாக்கு தத்தங்களை சுதந்தரியுங்கள். 3 காரியம், யோசுவாவின் புஸ்தகத்தில் 1 5 வசனத்தை வாசிக்கலாம்.
நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம்,
நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம்
ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை.
போதும், ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. 3, கர்த்தர் தேசத்தை சுதந்திரிக்கும்படிக்கு சொல்லுகிறவர்களுக்கு கர்த்தர் கொடுக்கிற 3 வாக்கு அத்தாரிட்டி, கர்த்தர் கொடுக்கிற அதிகாரம். நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. இந்த உயிரோடு இருக்கிறதுனா என்ன தெரியுமா? ஸ்பிரிச்சுவலா வாழ்ந்துட்டு இருக்கிறது, சும்மா மனுஷனா வாழ்ந்துட்டு இருக்கிறது கிடையாது, ஸ்பிரிச்சுவலா வாழ்ந்துட்டு இருக்கிறது. இன்றைக்கு நம்முடைய தேசத்திலே பார்க்கும் பொழுது காரியங்கள், கர்த்தருக்கு விரோதமான காரியங்கள் ஏராளமா இருக்கலாம், எதிர்ப்புகள் இருக்கலாம், பிரச்சனைகள் இருக்கலாம். ஆனால் நான் பொதுவா எல்லாருக்கும் நான் சொல்ற முக்கியமான காரியம், ஒரு கர்த்தருடைய பிள்ளை கர்த்தருடைய சமூகத்தில் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே உயிரோடு இருக்கிறவர்களா இருக்கும் பொழுது எந்த பிசாசு சக்திகளும் அவர்களுக்கு முன்பாக எதிர்த்து நிற்க முடியாது. தெரியுமா, இன்னைக்கு தேசத்துல எதிர்ப்பு எதிர்ப்பு பிரச்சனை பிரச்சனை என்ன பேசிட்டு இருக்கிறோம். நான் சொல்ற கேளுங்க, ஆவிக்குரிய வாழ்க்கையில நம்ம ஜீவோண்டு நம்ம லைவா இருப்போமானால் ஒரு சக்தியும் தேவ பிள்ளைகளுக்கு முன்னால் நிற்க முடியாது. இது தேசத்தில் ஊழியம் செய்கிற எல்லா ஊழியர்களும் புரியணும், தேவ பிள்ளைகள் எல்லாரும் அறியணும். நம்ம லைஃப் கர்த்தருக்கு லைவா இருந்தா கண்டிப்பா சொல்றேன் ஒருத்தர் நிற்க முடியாது. இயேசு கிறிஸ்துவின் நாட்கள் இல்லாத எதிர்ப்பா இன்னைக்கு இருக்குது யோசிச்சு பாருங்க. அப்போஸ்தல நாட்கள் இல்லாத எதிர்ப்பா இன்னைக்கு இருக்குது? கிடையாது. அவங்களுடைய வாழ்க்கை தான் இருக்கிறதுல டஃபஸ்ட் பீரியட் அது. இயேசு கிறிஸ்து ஊழியம் செஞ்சதுதான் இருக்கிறதுல டஃபஸ்ட் பீரியட். அவரு அற்புதம் செஞ்சா பிரச்சனை, விசாசத்தோர்த்தனா பிரச்சனை, வியாதியை சுகமாக்கினா பிரச்சனை. எத்தனை முறை அவரை கொல்லுகிறதற்கு கல்லுகளை எடுத்துக்கொண்டாங்க, மலையின் மேல் கொண்டு போய் அவரை கீழே தள்ளி விடுறதுக்கு ட்ரை பண்ணாங்க, எவ்வளவு பிரச்சனை. அப்போஸ்தலர்கள் அடிக்கடி சிறையில் அடைக்கப்பட்டாங்க, எவ்வளவு பிரச்சனை. ஆனால் அத்தனையும் தாண்டி அவங்க நின்னதற்கு ஒரே காரணம் என்று தெரியுமா? ஆண்டவருக்காக உயிரோடு நின்னாங்க, ஸ்பிரிச்சுவலி இல்லை. அவங்க வாழ்க்கை வந்து ஆவிக்குரிய பிரகாரமா அவங்க ஜீவனோடு இருந்தாங்க. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தர் ஸ்பிரிச்சுவலா நீங்க ஸ்ட்ராங் அடிப்பீங்களா, எந்த சக்தியும் உங்களுக்கு முன்னால் நிற்காது. ஆவிக்குரிய வாழ்க்கையில என்னைக்குமே சொல்றேன், கொஞ்சம் மந்த நிலைமைக்குள் வந்தாலும் உடனே அதை ரெக்டிஃபை பண்ணிக்கணும், உடனே மறுபடியும் உங்க வாழ்க்கை அதில் அனலூட்டப்படணும். இன்னைக்கு நிறைய பேரோட லைஃப்ல இருந்து நம்ம போறதை பத்தி நம்ம யோசிக்கிறது இல்லை. இப்ப நம்ம வீட்டில் பாத்தீங்கன்னா வயரிங் இருக்குது, லைட் இருக்குது, பல்ப் இருக்கு, எல்லாமே இருக்குது. கரண்ட் கட் ஆயிடுச்சுன்னா எவ்வளவு பதறீங்க. ஆனால் ஒயர் அப்படிதான் இருக்குது, பல்ப் அப்படிதான் இருக்குது, டியூப்லைட் அப்படிதான் இருக்கு, ஃபேன் அப்படிதான் இருக்கு, எல்லாமே அப்படிதான் இருக்குது. அது இருக்கிற பிரகாரம் தான் இருக்குது. ஆனா சப்ளை மட்டும் போயிடுச்சுன்னா எவ்வளவு பதறோம். உடனே போன் பண்ணி என்ன ப்ராப்ளம், சீக்கிரம் கரண்ட் போச்சு, கரண்ட் போச்சு. உங்க வாழ்க்கையில எத்தனையோ எப்பவோ கரண்ட் போயிடுச்சு, ஆனா ஒயர்லாம் இருக்குது, சப்ளை போயிடுச்சு, பல்பு இருக்குது, ஃபேன் இருக்குது, ஒயர் இருக்குது, நரம்பெல்லாம் ஒயர் எல்லாம் இருக்குது, லைவா எல்லா ஒயரிங் எல்லாம் பர்ஃபெக்டா இருக்குது, சப்ளை மட்டும் போயிடுச்சு. ஆனா பதற்றமே இல்லை. சப்ளை எப்ப போனா என்ன, எப்ப வந்தா பதற்றமே இல்லை. என்னைக்கோ சப்ளை போயிடுச்சு. சொல்லுங்க, சப்ளை என்னைக்கோ போயிடுச்சு. பவர் ஸ்டேஷன்ல இருந்து, பரலோகம் தான் பவர் ஸ்டேஷன், அங்க இருந்து சப்ளை எனக்கோ கட் ஆயிடுச்சு. ஆனால் அப்படியே ஓடிட்டு இருக்குது. யோசிச்சு பாரு, இந்த உலகத்துல கொஞ்சம் ஒரு 10 நிமிஷம் உங்க வீட்டுல கரண்ட் சப்ளை போச்சுன்னா என்ன பதறீங்க. உங்க லைஃப்ல எவ்வளவு நாளுக்கு முன்னால சப்ளை போயிருக்குது, பதட்டமே வரலையே, அதுதான் பிரச்சனை. எப்பவுமே நம்ம லைஃப்ல சப்ளை இருந்துட்டு இருக்கணும். கர்த்தருடைய அபிஷேகம் ஆகிய சப்ளை நமக்குள் ஓடிக்கொண்டிருக்க வேண்டும். அப்பதான் ஒருத்தர் நிக்க முடியாது. வேதத்தில் அதுக்கு ஒரு அழகான சாட்சியை காட்டுற பாருங்க. ஸ்தேவான் அப்போஸ்தலன் நடவடிக்கைகள் 6 அதிகாரத்தில் 8, 9, 10 வசனங்களை வாசிச்சு பாருங்க. அவருடைய அபிஷேகத்தை ஆண்டவர் எவ்வளவு அழகா சொல்றார். அப்போஸ்தலர் 6 அதிகாரம் 8, 9, 10.
ஸ்தேவான் விசுவாசத்தினாலும் வல்லமையினாலும் நிறைந்தவனாய் ஜனங்களுக்குள்ளே பெரிய அற்புதங்களையும்
அடையாளங்களையும் செய்தான்.
அப்பொழுது லிபர்த்தீனர் எனப்பட்டவர்களின் ஆலயத்தை சேர்ந்தவர்களிலும் சிரேனே பட்டணத்தாரிலும் அலெக்சாந்திரியா பட்டணத்தாரிலும் சிலிசியா நாட்டாரிலும் ஆசியா தேசத்தாரிலும் சிலர் எழும்பி ஸ்தேவானுடனே தர்க்கம் பண்ணினார்கள்.
ஸ்தேவானுடனே தர்க்கம் பண்ணினாங்க. பாருங்க, எத்தனை பட்டணத்தை சேர்ந்தவங்க ஒரு மனுஷனுக்கு முன்னால தர்க்கம் பண்ண நிக்கிறாங்க இல்லையா? ஒரு தேசத்தில் இருக்கிறவங்க எல்லாம் வந்து நிக்கிறாங்க, ஆள் ஆளுக்கு ரெப்ரசென்ட் பண்ணி வந்து நிக்கிறாங்க. இந்த கோயில் இருந்து அந்த இடத்துல இருந்து எல்லாரும் வந்து ஒரு மனுஷனுக்கு முன்னால வந்து விரோதித்து நிக்கிறாங்க. அப்புறம்
அவன் பேசின ஞானத்தையும் ஆவியையும் எதிர்த்து நிற்க அவர்களால் கூடாமல் போயிற்று.
எத்தனை பட்டணத்து ஜனங்கள், எத்தனை விக்கிரக கோயிலை சேர்ந்தவர்கள், எத்தனை பேர் வந்து அவனோடு தர்கம் பண்ண நிக்கிறாங்க. ஒரு மனுஷனுக்கு முன்னால் வந்து நிக்கிறான். ஆனால் அவன் பேசின ஞானம், அவனுக்குள் இந்த அபிஷேகம், அதை ஒருத்தரால எதிர்த்து நிக்க முடியல. ஒருத்தர் அவனுக்கு ஸ்டாண்ட் பண்ண முடியல. உங்கள் மேல் கர்த்தருடைய அபிஷேகம் வல்லமையா இருக்கும் பொழுது ஒண்ணு நிக்க முடியாது. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில நீங்கள் அபிஷேகத்தை அனலூட்டினாதான் உங்க லைஃப்ல காரியங்கள் நடக்கும். தேவ சித்தத்துக்குள்ளே நீங்க என்டர் ஆக முடியும். அபிஷேகத்தை நீங்க அனலா இல்லாம உங்களுக்கு ஸ்பிரிச்சுவலா நீங்க லைவா இல்லாட்டி, நான் சொல்றேன், எல்லாமே உங்களை எதிர்த்து நிக்கும். உங்க பர்சனல் லைஃப்லயும் சொல்றேன், நீங்க ஸ்பிரிச்சுவலா நீங்க லைவா இருந்தீங்கன்னா எந்த பிசாசும் தொந்தரவுகள் உங்க லைஃப்ல இருக்காது. தெரியுமா? பர்சனல் லைஃபுக்கே சொல்றேன், அப்புறம் மினிஸ்ட்ரி, அப்புறம் ரெண்டாவது உங்க தனிப்பட்ட வாழ்க்கையில பிசாசின் போராட்டம் இருக்கு. ஏன் தெரியுமா சொல்ல முடியுது? ஒரே வியாதி, ஒரே பிரச்சனை, ஒரே குடும்ப பிரச்சனை, ஒரே அது இது. ஏன் தெரியுமா? லைவா இல்ல, ஸ்பிரிச்சுவல் லைஃப் இல்லங்க. குடும்பத்துல ஓயாத பிரச்சனை, வீட்டுல ஓயாத சண்டை, ஒரே பிரச்சனை, தொழில நஷ்டம், செய்யறதெல்லாம் நிம்மதி இல்ல, ஒரே பிரச்சனை, போராட்டம். ஏன் தெரியுமா? சப்ளை இல்ல. ஒயரிங் எல்லாம் இருக்குது, எல்லாம் இருக்குது, சப்ளை இல்ல. உங்க வாழ்க்கையில் அபிஷேகம் இல்லாட்ட உங்க குடும்ப வாழ்க்கை நிம்மதி இருக்காது. உங்க சொந்த வாழ்க்கையில நீங்க சக்சஸ்ஃபுல்லா இருக்க முடியாது. ஓயாத பிரச்சனை உங்க வாழ்க்கையை மூடிட்டு இருக்கும். ஊழியன்றது அடுத்தது நான் சொல்றேன். ஊழியத்தை பேச வந்த நேரத்தில் இதையும் நான் சொல்றேன். ஸ்பிரிச்சுவலா நீங்க லைவா இருந்தீங்கன்னா நிம்மதியா வாழ்க்கை நடத்துவீங்க. ஒண்ணு உங்க பக்கத்தில் வந்து உட்கார முடியாது. நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. ஆண்டவர் அதிகாரம் கொடுத்திருக்கிறார். நாலாவதாக முதல் அதிகாரத்திலே மறுபடியும் யோசுவா 6 வாசிக்கலாம்.
பலம் கொண்டு திடமனதாயிரு. இந்த ஜனத்தின் பிதாக்களுக்கு நான் கொடுப்பேன் என்று ஆணையிட்ட தேசத்தை நீ இவர்களுக்கு பங்கிடுவாய்.
இங்கு யோசுவாவுக்கு ஆண்டவர் ஒரு தெளிவை ஏற்படுத்துறார். அவன் சோர்ந்து போயிட்டான். இது வரைக்கும் மோசையுடைய ஷேடோலியே வளர்ந்து வந்தவன், அவருக்கு பின்னாலேயே வந்தான். ஆனா இப்ப இவனுக்கு ஒரு லீடர்ஷிப் வருது. ஆனால் இவனுக்கு ஒரு பலம் இல்லை. பலம் கொண்டு திடமனதாயிரு. மனசுல திடம் இல்லை, தைரியம் இல்லை. மோசை செஞ்ச காரியத்தை நம்மளால செய்ய முடியுமா? இயேசு கிறிஸ்து செஞ்ச ஊழியத்தை நம்மளால செய்ய முடியுமா? நம்பிக்கை இல்லை, தைரியம் இல்லை. ஆண்டவர் சொல்றார், நீ பலம் கொண்டு திடமனராயிரு. இந்த ஜனத்தின் பிதாக்களுக்கு நான் கொடுப்பேன் என்று ஆணையிட்ட தேசத்தை நீதான் இவங்களுக்கு பங்கிடுவாயினர். நீ பர்சனலா சொல்ற நீ எனக்கு இது ரொம்ப எக்ஸைட்டிங்கா இருந்துச்சு. இந்த வார்த்தை பார்க்கும்போது நீ இவர்களுக்கு பங்கிடுவாய். நீ பர்சனலா சொல்ற. மோசையை விடுதலையாக்கினா, கொண்டு வந்தான், எல்லாம் செஞ்சான். இயேசு கிறிஸ்து உங்களை விடுதலையாக்கினார், கொண்டு வந்தார், எல்லாம் பண்ணாரு. ஆனால் தேசத்தை பங்கிடுவதற்கு நீதான் தெரிந்து கொள்ளப்பட்டவன்கிறார். தேசத்தை சுதந்திரிப்பதற்கும் அந்த தேசத்தை கோத்திரங்களுக்கு பங்கிட்டுக் கொடுக்கிற வேலை உனக்கென்று பிரத்யேகமாய் கொடுக்கிறேங்கிறார். நம்ம நினைக்கிறோம் நம்ம சாதாரணமானு, இல்ல நம்ம ஆண்டவர் நம்மை சாதாரணமா பார்க்கல, ஆண்டவர் நம்மளை ஸ்பெஷலா பார்க்கிறார். நீ பங்கிடுவாய், உங்களை குறித்து குறைச்சு நினைக்காதீங்க. ஆண்டவர் ஒன்னு செய்ய நினைக்கும் பொழுது அதுக்கு உண்மையாய் அர்ப்பணித்தால் நிச்சயம் சொல்றேன், ஆண்டவரால் நம்மை கொண்டு எதையும் செய்ய முடியும். ஆண்டவர் என்னைக்குமே எல்லாத்தையும் தன் வசத்துல வச்சுக்கிறது கிடையாது, ஷேர் பண்ணுகிறது தான் நம்முடைய ஆண்டவருடைய காரியம். நம்ம ஆண்டவர் எப்பவுமே அப்படிதான் ஷேர் பண்ணுவாரு. எனக்கு இதுல ரொம்ப ஒரு ஆச்சரியப்படக்கூடிய ஒரு சம்பவம் பைபிள் இருக்குது. அப்போஸ்தலர் படிகள் 3 அதிகாரத்தை நீங்க எடுத்துட்டீங்கன்னா, படிக்க வேண்டாம், இப்ப நான் உங்களுடைய சொல்லிட்டு போறேன் டைம்ல. அங்கே ஜெப வேளையாகிய 9 மணி நேரம், அதாவது சாயங்காலம் 3 மணி, பேதுருவும் யோவானும் ஜெபம் பண்ணுவதற்கு தேவாலயத்துக்கு போவாங்க, எருசலேம் தேவாலயத்துக்கு போவாங்க. 3 அதிகாரம் முதல் 8 வசனங்களை பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகா இருக்கும் அந்த சம்பவம். அப்படி போகும் பொழுது இந்த அலங்கார வாசல் வழியாக இவங்க அந்த ஜெபாலயத்துக்குள்ள போறாங்க, தேவாலயத்துக்குள்ள போறாங்க, போய் ஜெபம் பண்றதுக்கு போறாங்க. போகும் பொழுது ஒரு மனுஷனை பிறவியிலேயே தன் தாயின் கருவிலேயே அவன் சப்பானியா இருந்து பிறந்தவன், அவனை சிலர் தூக்கிட்டு வருவாங்க. இவங்க போகும்போது தூக்கி கொண்டு வந்து அவனை அந்த அலங்கார வாசல் அண்டையிலே உட்கார வைக்கிறாங்க. அப்படி கொண்டு வரும்பொழுது அவனை குறித்து வேதம் என்ன சொல்ல, கொஞ்சம் சரி படிச்சிருவோம், அந்த வார்த்தை படிச்சு உங்களுக்கு நல்லா இருக்கும். 3 அதிகாரம் 2 வசனத்துல வாசிங்க.
அப்பொழுது தன் தாயின் வயிற்றிலிருந்து சப்பானியாய் பிறந்த ஒரு மனுஷனை சுமந்து கொண்டு வந்தார்கள், தேவாலயத்திலே பிரவேசிக்கிறவர்களிடத்தில் பிச்சை கேட்கும்படி நாடோறும் அவனை அலங்கார வாசல் எனப்பட்ட
அலங்கார வாசல் எனப்பட்ட
தேவாலய வாசல் அண்டையிலே வைப்பார்கள்,
தேவாலய வாசல் அண்டையிலே வைப்பார்களாம். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, இவனை தூக்கிட்டு வராங்க, டெய்லி தூக்கிட்டு வருவாங்களாம், தூக்கி கொண்டு வந்து இந்த அலங்கார வாசல் அண்டையில டெய்லி அவனை வைப்பாங்களாம், நாடோறும் டெய்லி இது நடக்குது. இப்போ பேதுருவும் யோவானும் ஜெபிக்க உள்ள நுழையும் பொழுது அந்த நேரத்தில் கொண்டு வந்து உட்கார வச்சுட்டாங்க. இவர் நுழையும் பொழுது இவங்க கிட்ட அவன் பிச்சை கேட்கிறான். பேதுருவும் யோவானும் சொல்றாங்க, வெள்ளியும் பொன்னும் எங்களிடத்தில் இல்லை, எங்களிடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறேன், நசரேனாகிய இயேசுவின் நாமத்தில் எழுந்து நடந்தாங்க. உடனே அவன் அற்புதம் நடந்துச்சு, எழுந்து நின்னா நடந்தான், குதிச்சான், தேவாலயத்துக்குள் போயிட்டான். இந்த அற்புதத்தை பார்த்த ஜனங்கள், ஏன்னா அவன் பிறவி சப்பானி என்பது எல்லாருக்கும் ரொம்ப தெரியும், ஏன்னா டெய்லி பிச்சை எடுக்கிறவன் அவனை பத்தி நல்லா ஜனங்களுக்கு தெரியும். அந்த அலங்கார வாசல்ங்கிற அந்த பிரதான வாசல்ல உட்கார வச்சிருக்கிறாங்க. அந்த அலங்கார வாசல் என்பது 62 அடி அகலம் இருக்குமா, 31 அடி உயரம் உள்ளதான், பிரம்மாண்டமான ஒரு வாசல் அது. அந்த இடத்துல தான் எல்லா நுழைகள், பிரதான வாசல் அது, ஏன்னா அந்த பிரதான வாசல் அது எல்லாரும் வருவாங்கன்ட்டு அங்க அவனை பிச்சை எடுத்து வச்சிருக்கிறாங்க. எல்லாரும் அந்த இடத்துல அவனை அறிந்திருக்கிறாங்க. ரொம்ப வருஷமா அது நடந்துட்டு இருக்குது. இப்பொழுது பேதுரு யோவானை சுகமாக்கிட்டாங்க. இந்த எருசலேம் தேவாலயத்துல தான் இயேசு கிறிஸ்து ஊழியத்தை ஆரம்பித்த பொழுது இந்த தேவாலயத்தை தான் உள்ள நுழைஞ்சு ஆடு மாடு எல்லாத்தையும் விரட்டி அடிச்சார். இந்த தேவாலயத்தில், இதே தேவாலயத்துல தான் அவர் சிலுவை மரணத்துக்கு போறதுக்கு முன்னால மீண்டும் ஒரு விசை வந்து இந்த தேவாலயத்தை 2வது தடவை சுத்திகரிச்சார். இந்த தேவாலயத்தை இயேசு கிறிஸ்து ஃப்ரீக்வெண்டா விசிட் பண்ணியிருக்கிறார். இந்த தேவாலயத்தை கூட அவர் வந்திருக்கிறார் அடிக்கடி. இந்த பிச்சைக்காரனை டெய்லி வச்சிருந்திருக்கிறான். இயேசு கிறிஸ்து ஒரு நாள் கூட இவனை பார்த்ததில்லை. அந்த ஊர்ல இருக்கிற எல்லாருமே அவனை பார்த்திருக்கிறாங்க, பிச்சைக்காரன் தெரியும், அவன் பிறவி சப்பானிங்கிறது எல்லாருக்கும் தெரியும். இயேசு கிறிஸ்து பார்த்திருக்க மாட்டாரு, அங்க இருக்கிற ஆடு தெரியுது மாடு தெரியுது எல்லாம் தெரியுது அவருக்கு. இப்படிப்பட்ட ஒரு பிறவி சப்பாணி ஒருவன் பிச்சை எடுத்துக் கொண்டிருக்கிறான், இவன் அவருக்கு தெரியலையா? எங்கேயோ எரிகோவின் வாசலிலே உட்கார்ந்து பிச்சை எடுத்துக் கொண்டிருக்கிற பர்திமை அவனுக்கு தெரியுது, அவருக்கு தெரியுது. எரிகோவின் வாசல்ல ரோட்ல உட்கார்ந்து பிச்சை எடுக்கிற அந்த பர்திமேயை இவருக்கு தெரிகிறது. தேவாலயத்தின் வாசலிலே பிச்சை எடுக்கிற இந்த பிச்சைக்காரன் இவருக்கு தெரியலையா? யோசிக்கணும். தெரியும், தெரியும், இவன் பிறவி சப்பானின்றது அவருக்கு தெரியும். டெய்லி இவன் வராதோ பர்திமேயை லைஃப்ல ஒரு தடவை தான் இயேசு கிறிஸ்துவை மீட் பண்ணலாம். ஆனால் இவனை இயேசு கிறிஸ்து பலமுறை சந்திச்சிருக்கிறார், ஆனால் கண்டுக்கவே இல்லை, விட்டுட்டார். எத்தனையோ முறை அவர் பிச்சை எடுக்கிறத பார்த்துருப்பார், அவன் அவர் சட்டையே பண்ணல. அவனை சுகமாக்குகிறதான வேலையை தன் சீஷர்களுக்கு இயேசு வச்சார். எல்லாத்தையும் நானே செஞ்சுட்டு போறேன் அவர் நினைக்கல. எங்கேயோ திருவோரத்தில் இருந்த பிச்சைக்காரன் பர்திமேயுக்கு அவருக்கு பார்வை கொடுத்தவருக்கு தேவாலயத்தின் வாசல்ல பிச்சை எடுக்கிறானே, இவனுக்கு காலை கொடுக்கிறதுக்கு அவர் ஏன் நினைக்கல? நினைக்கல. அந்த வேலையை தன் சீஷர்களுக்கு அவர் பகிர்ந்து கொடுத்தார். நீங்க செய், அதை நான் செய்ய மாட்டேன், நீங்க செய். எல்லாத்தையும் நானே செஞ்சிட்டேன், எப்படி நீங்க செய்யுங்க. ஒன்று சொல்றேன் கேளுங்க, ஆண்டவர் ஒவ்வொருத்தரை குறித்தும் ஒரு காரியத்தை வச்சிருக்கிறார். அவர் ஒரு காரியத்தை செஞ்சுட்டு போனார், அப்போஸ்தலர்கள் ஒரு காரியத்தை செஞ்சாங்க, நான் ஒரு காரியத்தை செய்யறேன், நீங்க என்ன செய்யறீங்க? நீங்க என்ன செய்யறீங்க? ஒவ்வொருத்தருக்கும் கர்த்தர் வச்சிருக்கிறார். இயேசு கிறிஸ்து எல்லாத்தையும் பண்ணிட்டு போல அவர் தன் வேலையை முடிச்சிட்டு போனாரு. இந்த மனுஷனை அவர் எத்தனையோ முறை பார்த்தும் அவனுக்கு ஒன்னு செய்யல. சீஷர்கள் கையினால் அவன் அற்புதத்தை பெறவுடன் விட்டு வச்சார். அவர்கள் மூலமாக அவர் அற்புதம் பெற்றார். இந்த அற்புதத்தின் மூலமாய் 5000 ஜனங்கள் ரட்சிக்கப்பட்டார்கள் என்று அப்போஸ்தலர் 4:4 சொல்லுகிறது இல்லையா? அதனால தேசத்தை நீ இவர்களுக்கு பங்கிடுவாய். நம்மளை குறிச்சு பர்சனலா ஒரு பிளான் அவருக்கு இருக்குது, உங்கள் ஒவ்வொருத்தரை குறிச்சு. யாரோ செய்வாங்க, யாரோ செய்வாங்கன்னு காட்டிருக்காதீங்க. என் வேலையை நான் செய்யறேன், அவன் வேலையை அவன் செய்யறான், ஒவ்வொருத்தரும் அவன் அவன் வேலையை செய்யணும். யாரோ செய்வாங்க, நம்ம வந்து உட்கார்ந்துட்டு எழுந்து போலான்னு இருக்காதீங்க. தெரியுதா? யாரோ செய்வாங்க, நம்ம வாட்டுக்கு நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். இல்ல, உங்களுக்கு ஒரு வேலை இருக்குது, அதை நீங்க செய்யலைன்னா நீங்க தான் குற்றவாளி. உங்களுக்கு ஒரு வேலை இருக்குது. யாரோ செய்வாங்க தட்டி கழிக்க முடியாது. உங்களுக்கு ஒரு வேலை வச்சிருக்கிறார். மோசை செய்ய வேண்டியதை மோசை செய்தான், யோசுவா செய்ய வேண்டியதை யோசுவா தான் செய்ய. நீ பங்கிடுவாய். அடுத்தபடியாக 7 வசனத்தை வாசிக்கலாம், 7-8 வாசிக்கலாம்.
என் தாசனாகிய மோசே, உனக்கு கற்பித்த நியாய பிரமாணத்தின் படியெல்லாம் செய்ய கவனமாயிருக்க மாத்திரம் மிகவும் பலங்கொண்டு திடமனதாயிரு. நீ போகும் இடமெல்லாம் புத்திமானாய் நடந்து கொள்ளும்படிக்கு அதை விட்டு வலது இடது புறம் விலகாதிருப்பாயாக. இந்த நியாய பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக. இதில் எழுதியிருக்கிறவைகளின் படியெல்லாம் நீ செய்ய கவனமாயிருக்கும்படி இரவும் பகலும் அதை தியானித்துக் கொண்டிருப்பாயாக. அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய். அப்பொழுது புத்திமானாயும் நடந்து கொள்ளுவாய்.
கொள்வாய்கிறார். 5வதாக இங்கே பார்க்கும் பொழுது ஆண்டவர், நான் மோசேக்கு கற்பித்த நியாயப்பிரமாண புஸ்தகமும் வாயை விட்டு பிரியாம இருக்கட்டும், அப்பொழுது உன் வழியை நீ வாய்க்க பண்ணுவேன், புத்திமானாய் நடந்து கொள்ளுவேன், அதில் எழுதியிருக்கிறபடி எல்லாம் செய்ய நீ கவனமாயிருக்கும்படி இரவும் பகலும் அதில் தியானமாயிருந்தார். தேசத்தை சுதந்திரிக்கிறவன் என்னைக்குமே புத்திமானா இருக்கணும். ஒரு தேவ பிள்ளை புத்திமானா இருக்கணும். ஞானத்தோடு இருக்கிறவனை கொண்டுதான் ஆண்டவர் காரியத்தை செய்ய முடியும். தேவ ஞானம் நமக்கு இருக்கணும். தேவ ஞானம் நமக்கு இருந்தாதான் தேவ சித்தத்தை நம்மளால செய்ய முடியும். தேவ ஞானத்தை பெறுவதற்கு உலக படிப்பு அவசியம் இல்லை. பேதுரு யோவான பெரிய படிப்பாளிகள் கிடையாது. ஆனால் தேவ ஞானத்தை அடைவதற்கு தேவ வசனம், வேத வசனம், கர்த்தருடைய புத்தகத்தை தெரிஞ்சிருக்கணும். புரியுதா? உலக படிப்பதுக்கு அவசியம் இல்லை, ஆனால் கர்த்தருடைய வார்த்தையை படிச்சு நல்லா தெரிஞ்சிருக்கணும். அதனாலதான் 2 வாரத்துக்கு முன்னால ஒரு கிளிப்பிங் போட்டு காமிச்சேன். வந்தவங்களுக்கு தெரியும், வராதவங்க விட்டுட்டீங்க. இன்னைக்கு உலகத்தில் நடக்கிற தவறான உபதேசங்களை குறித்து சின்ன கிளிப்பிங் போட்டு காமிச்சேன். அதுல என்ன சொன்னா பாத்தீங்களா, பைபிளை தூக்கி காமிச்சு சொல்லலாம், திஸ் இஸ் நாட் த வேர்ட் ஆஃப் காட் அப்படின்னா. பாத்தீங்களா? பிசாசு என்ன சொல்றான் பாருங்க, இது தேவனுடைய வார்த்தை கிடையாதுங்கிறான் பிசாசு. ஏன் தெரியுமா, இதை ஒரு தேவ பிள்ளை வாசித்து கற்று அறிந்து இதிலே தன் வாழ்க்கை கொண்டு போயிட்டா அவன் புத்திமான் ஆயிடுவான்னு பிசாசுக்கு தெரியும். அதனாலதான் பிசாசு தன்னுடைய ஊழியக்காரனை வச்சு சொல்லுது, இது தேவனுடைய வார்த்தை கிடையாது, படிக்காதங்குது. என்ன கிளியரா சொன்னா பாருங்க, கிளிப்பிங் பாத்தீங்க. ஏன் தேவ வேத புத்தகத்தை ஏன் தேவனுடைய வார்த்தை கிடையாதுன்னு அதையும் அசட்ட பண்றாங்க. ஆண்டவர் சொல்றார், இந்த நியாயப்பிரமான புஸ்தகம் வாயை விட்டு பிரியாது இருக்கணும், இரவும் பகலும் அதை தியானிக்கணும், எப்பவுமே இந்த வேத வசனத்தோட லைஃப் அப்படியே மரிச்சா இருக்கணும்ன்றார். 24 hours இது உன் மைண்ட்ல இருக்கணும்ங்கிறார். ஆனா பிசாசு என்ன சொல்றான், இது தேவனுடைய வார்த்தை கிடையாது, போகாத. எவ்வளவு ஒரு கான்ட்ரவர்சி பாத்தீங்களா. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் தேவனாகிய கர்த்தர் நம்மை பயன்படுத்த வேண்டும் என்றால் தேவ ஞானம் நமக்கு அவசியம். தேவ ஞானம் அவசியம். வேதத்தில் நீங்கள் எந்த அளவுக்கு வசனத்தில் நிறைந்திருக்கிறீர்களோ அந்த அளவுக்கு நீங்க வாயை திறந்தேன் ஆண்டவர் தம்முடைய வார்த்தைகளை அனுப்புவார். ஆண்டவர் உங்களை கொண்டு காரியத்தை செய்வார். வசனத்தில் நிறைந்திருக்கணும், வெல்வர்ஸ்டா இருக்கணும், தேவனுடைய வார்த்தையிலே கர்த்தருடைய வார்த்தையிலே வெல்வர்ஸ்டா இருக்கணும், வசனத்தில் நிறைஞ்சிருக்கணும். அப்பதான் கர்த்தர் உங்களை பயன்படுத்த முடியும். தேவனுடைய வார்த்தை என்னைக்குமே நம்ம ஆயத்தப்படலைனா மற்றவங்களை ஆயத்தப்படுத்த முடியாது. நம்ம சபைக்கு கர்த்தர் கொடுத்த பிரதான கீவேர்டு அதுதான், நீ ஆயத்தப்படு. உன்னோடு கூடிய எல்லா கூட்டத்தையும் நீ ஆயத்தப்படுத்து, நீ அவர்களுக்கு காவலாளனாயிருந்தார். முதல்ல நீ ஆயத்தப்படு, அப்பதான் நீ எல்லாத்தையும் ஆயத்தப்படுத்த முடியும். வசனத்தை நிறைய படிங்க, தேவ ஞானத்தினால் நிரம்புங்க, ஆண்டவருடைய நடத்தலை நீங்க புரிஞ்சுக்குங்க, ஆண்டவர் உங்களை பயன்படுத்துவார். ஆறாவதாக வேகமா சொல்லி நான் முடிக்கிறேன், 9 வசனத்தை வாசிக்கலாம்.
நான் உனக்கு கட்டளையிடவில்லையா?
நான் உனக்கு கட்டளையிடவில்லையா?
பலம் கொண்டு திடமனதாயிரு,
பலம் கொண்டு திடமனதாயிரு,
திகையாதே
திகையாதே,
கலங்காதே
கலங்காதே.
நீ போகும் இடமெல்லாம்,
நீ போகும் இடமெல்லாம்
உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோட இருக்கிறார் என்றான்.
நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். ஆறாவது காரியம், கலங்காதே, நீ திகையாதே. ஒன்னு நீ தெரிஞ்சுக்கோ, நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். தேவ பிரசன்னம் உங்க லைஃப்ல கான்பிடன்ஸ் கொடுக்கறது என்னன்னு கேட்டீங்கன்னா தேவ பிரசன்னம். தேவ பிரசன்னம் உங்க வாழ்க்கையில் இருக்குமானால் பயமே வராது, பயமே வராது. தேவ பிரசன்னம் இருக்குமானா எதையுமே பயம் வராது. கடந்த வெள்ளிக்கிழமை எனக்கு மிகவும் நெருக்கமான ஒரு தேவனுடைய மனுஷன், ஒரு பாஸ்டர் ஆந்திராவிலே கடப்பா என்ற இடத்திலே இருந்தார். அவர் ஒரு ஆக்சிடென்ட்ல மரித்து விட்டார் கடந்த வாரத்திலே. அவர் எனக்கு மிகவும் நெருக்கமான ஒரு நல்ல மனுஷன். ஒரு விபத்தில் இறந்துட்டார். அந்த செய்தி வந்த உடனே நான் கிளம்பி போனேன். அந்த குடும்பத்தார் அழுதாங்க. எனக்கு தெரிந்த எனக்கு டிரான்ஸ்லேட்டர் அவர்கிட்ட ஃபோன் பண்ணி, ஸ்டீஃபன் பாஸ்டர் எப்படியாவது கண்டிப்பாக அவரை வர சொல்லுங்கன்னு சொல்லி கேட்டாங்க. நான் எத்தனையோ மற்ற வேலைகள்லாம் விட்டுட்டு நான் கிளம்பி போனேன். போகும்பொழுது என்னுடைய டிரான்ஸ்லேட்டர், எனக்கு ரெகுலராக வர டிரான்ஸ்லேட்டரும் கூட வந்தார். அவர் தன்னோடு கூட வருகிற இன்னொரு சில 4-5 ஊழியக்காரங்க, தெலுங்கு பாஸ்டர்ஸ் சென்னையிலிருந்து, அவங்களும் சேர்ந்து எங்களோட டிராவல் பண்ணி வந்தாங்க. நாங்கள் போயிட்டு அந்த காரியத்தை முடிச்சு நாங்களாம் பார்த்துட்டு நாங்கள் கிளம்பும் பொழுது, அன்னைக்கு நைட்டு ட்ரெயினில் டிக்கெட் புக் பண்ணியிருந்துச்சு. டிக்கெட் புக் பண்ணியிருந்த போது அது ஒரே நாளில் அவசரத்தில் புக் பண்ணிருந்து அந்த வெயிட்டிங் லிஸ்டில் இருந்துச்சு. கடைசியில் நாங்கள் கிளம்பலான்னு நைட்டு ட்ரெயின் கிளம்பலான்னு சொல்லிட்டு இருக்கும்போது நியூஸ் வந்துச்சு, டிக்கெட் கன்ஃபார்மே ஆகலை, அது உங்களுக்கு அதை கேன்சல் ஆகிடுச்சு அப்படின்ட்டாங்க. இது நைட் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 9:30 தெரியுது. ஏன்னா நாங்கள் முடிச்சு காலையில் ஃபாஸ்டிங் போயிருக்கோம், சனிக்கிழமை காலையில் அங்கே இருக்கணும். நைட் அங்கே 10 தெரியுது, இன்றைக்கு அந்த ட்ரெயின் பிடிக்கும், 12:30 ட்ரெயின், ஆனால் அந்த டிக்கெட்லாம் கேன்சல் ஆகிடுச்சு, உங்களுக்கு முடியாதுன்ட்டாங்க. எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. ஆனால் 12:00 ஒரு ட்ரெயின் இருக்குது. என் கூட வந்ததான எனக்கு டிரான்ஸ்லேட்டர் கூட எல்லாம் சொன்னேன், நம்ம எப்படியாவது போயிடணும், பஸ் பிடிச்சி நம்ம போயிடலாம் அப்படின்னு. அப்போ அந்த டிரான்ஸ்லேட்டர் சொன்னார், வேணாம் பாஸ்டர், நம்ம ட்ரெயின்லேயே போயிடலாம் பாஸ்டர் அப்படின்னாரு. ட்ரெயின்ல தான் சீட்டு எல்லாம் கன்ஃபார்ம் ஆகலையே. இல்லை பாஸ்டர், நம்ம வெயிட்டிங்ல செய்து நம்ம அன்ரிசர்வ்ல அப்படியே பிடிச்சிட்டு போயிடலாம். உங்களுக்கு ஏதாவது ஒரு சீட்டை நான் உங்களுக்கு எப்படியாவது தள்ளிக்கிட்டு நம்ம உங்களுக்கு நான் அட்ஜஸ்ட் பண்ணி வாங்கி பிடிச்சி கொடுத்துட்றேன், ட்ரெயின்லேயே போயிடலாம், 12:30 அந்த ட்ரெயினை பிடிச்சிடலாம் அப்படின்னாரு. பிரதர், நம்ம உட்காந்து கேரண்டியே கிடையாது, 12:30 எல்லாம் கதவு மூடிட்டு படு தூங்கிட்டு இருக்க நேரத்தில் போயிட்டு தேடிட்டு இருக்க முடியாது, பஸ் ஏதாவது பிடிச்சிட்டு போயிடலாம், பஸ் கிடைக்கும் எப்படி தான் கிடைக்கும் போயிடலாம் அப்படின்னு. இல்லை இல்லை, ட்ரெயின்லேயே போயிடலாம் அப்படின்னு. அப்புறம் என்னடா இப்படி சொல்லிட்டு இருக்கிறாருன்னு, ஏன் அப்படின்னு அவர் சொன்னார், இந்த டெத்துக்கு வந்துட்டு போனாங்க பாருங்க, ஒவ்வொருத்தருக்கும் ஆக்சிடென்ட் நடக்குது. ஒரு குரூப் வந்தாங்க, வேன்ல வந்துட்டு போனாங்க, அந்த வேன் அங்கே கவுந்து போச்சு. இன்னொருத்தர் வந்து போனாங்க, அந்த இடத்துல போய் அவங்க அடிபட்டு அங்கே ஒருத்தர் அடி. இந்த டெத்துக்கு வந்துட்டு போறவங்களுக்கெல்லாம் ஆக்சிடென்ட் நடக்குது. அதனால பஸ்ல வேணாம் பாஸ்டர், ட்ரெயின்லயே போயிடலாம் பாஸ்டர் அப்படின்னாரு. நான் சொன்னேன், பிரதர், பஸ் நான் ஏறி உட்காது, நம்ம ஏதோ ஒரு சீட் ஒன்று நமக்கு இருக்குது கம்ஃபர்டபுளா, நம்ம புஷ் பேக்ல எப்படியாவது கொஞ்சம் அரகுற தூக்கத்தை, ஏன்னா சனிக்கிழமை காலம் பாஸ்டிங் பேருக்கு வந்து இங்க வந்து நான் தூங்கிடக்கூடாது. அதனால நான் அட்லீஸ்ட் கிடைக்கும் சொல்லிட்டு அப்புறம் கடைசியில வேற வழி இல்லை, கடைசியில பஸ்ல வந்துட்டோம். அப்போ அவங்களுக்கு ஒரு பயம், பஸ்ல போனா எங்க எல்லாம் எத்தனையோ பேருக்கு பஸ்ல வண்டியில போனவங்களாம் ஆக்சிடென்ட் ஆயிட்டாங்க, இந்த டெத்தை பார்த்துட்டு போனவங்களும் ஆக்சிடென்ட் ஆகி போயிட்டாங்க, நமக்கும் பஸ்ல போன ஆக்சிடென்ட் ஆயிடுமோன்னு பயம். ஏன் தெரியுமா அந்த பயம் வருது? கர்த்தருடைய பிரசன்னம் இல்லாட்டி ஒரு டிராவல் பண்றதுல கூட பயம் வரும். தெரியுமா, தேவ பிரசன்னம் நம்ம வாழ்க்கையில் இருக்குமானால் பயமே வராது, பயம் வராது. எந்த மோட் ஆஃப் டிரான்ஸ்போர்ட் நமக்கு இருந்தாலும் நமக்கு பயம் வராது. தேவ பிரசன்ன ஆண்டவர் இருக்கிறாரு, ஆண்டவர் இருக்கார், பயம் வராது. அப்ப இந்த இடத்துல யோசுவாவுக்கு ஒரு பயம் இருந்துச்சு. அப்பதான் கர்த்தர் சொல்றாரு, நீ போகும் இடம் எல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். தேவ பிரசன்ன முக்கியங்க உங்களுக்கு வசனத்துல. மோசேயினுடைய வாழ்க்கையில ஒரே ஒரு காரியத்தை காட்டுறேன், யாத்ராகமம் 33:15 வாசிங்க. 33:15.
அப்பொழுது அவன் அவரை நோக்கி, உம்முடைய சமூகம் என்னோட கூட செல்லாமற் போனால்,
உம்முடைய சமூகம் என்னோடு கூட செல்லாமல் போனால்
எங்களை இவ்விடத்திலிருந்து கொண்டு போகாதிரும்,
எங்களை இவ்விடத்திலிருந்து கொண்டு போகாதிரும். என்ன அழகான ஒரு ஜபம் பாத்தீங்களா? உம்முடைய சமூகம் எங்களோடு கூட வரலன்னா எங்களை இவ்விடத்திலிருந்து கொண்டு போகாதீங்க ஆண்டவரே. உங்க சமூகம் இல்லாம ஒரு ஸ்டெப் கூட நான் எடுத்து வைக்க நான் விரும்பல. உடைய பிரசன்னம் இல்லாம என் வாழ்க்கையில கொஞ்சம் கூட நான் மூவ் ஆக விரும்பல. உடைய சமூகம் இல்லைன்னா எங்களை கொண்டு போகாதீங்க, இங்கே இருந்தோம். இதுதான் அங்க ஒரு தேவ பிள்ளைக்கு, ஒரு தேவ மனுஷனுக்கு இருக்கிற வாஞ்சை. இதுதான் நமக்கு இருக்கணும். தேவ பிரசன்னம் இல்லாம மூவே ஆக கூடாது நம்ம லைஃப்ல. தேவ பிரசன்னம் முக்கியம். சரி, கடைசியாக 7வது காரியம் ஒன்று சொல்லி முடிக்கிறேன். முதல் அதிகாரத்திலே 12 வாசிக்கும்.
பின்பு யோசுவா ரூபனியரையும் காத்தியரையும் மனாசையின் பாதி கோத்திரத்தாரையும் நோக்கி, கர்த்தருடைய தாசனாகிய மோசே உங்களுக்கு கற்பித்த வார்த்தையை நினைத்துக் கொள்ளுங்கள். உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களை இளைப்பார பண்ணி இந்த தேசத்தை உங்களுக்கு கொடுத்தாரே.
ஆமா, படிப்போம்.
உங்கள் பெஞ்சாதிகளும்,
உங்கள் பெஞ்சாதிகளும்,
பிள்ளைகளும்,
பிள்ளைகளும்,
மிருக ஜீவன்களும் மோசே உங்களுக்கு யோர்தானுக்கு இப்புறத்திலே கொடுத்த தேசத்தில் இருக்கட்டும். உங்களில் உள்ள யுத்த வீரர் யாவரும்,
உங்களில் உள்ள யுத்த வீரர் யாவரும்,
உங்கள் சகோதரருக்கு முன்பாக,
உங்கள் சகோதரருக்கு முன்பாக
அணியணியாய் கடந்து போய்,
அணியணியாய் கடந்து போய்,
கர்த்தர் உங்களை போல,
கர்த்தர் உங்களை போல
உங்கள் சகோதரரையும் இளைப்பார பண்ணி,
உங்கள் சகோதரரையும் இளைப்பார பண்ணி,
அவர்களும் உங்கள் தேவனாய கர்த்தர் தங்களுக்கு கொடுக்கும் தேசத்தை,
அவர்களும் உங்கள் தேவனாகிய கர்த்தர் தங்களுக்கு கொடுக்கும் தேசத்தை
சுதந்தரித்துக் கொள்ளும் மட்டும்,
சுதந்தரித்துக் கொள்ளும் மட்டும்
அவர்களுக்கு உதவி செய்ய கடவீர்கள்,
அவர்களுக்கு உதவி செய்ய கடவீர்கள் அப்படிங்கிறார். இது என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்போ யோர்தானை தாண்டினா கானான் தேசம், ஆனா யோர்தானுக்கு முன்னாலேயே நல்ல புல்வெளியும் நல்ல தண்ணீர் வளமும் இருந்துச்சு. அப்பொழுது ரூபன் புத்திரரும் காத் புத்திரரும் மனாசையின் பாதி கோத்திரத்தாரும் மோசையை பார்த்து ஒரு ரிக்வஸ்ட் பண்ணியிருந்தாங்க. என்ன ரிக்வஸ்ட்னா, எங்களுக்கு ஆடு மாடல் நிறைய இருக்குது, அதனால யோர்தானுக்கு இந்த இடத்தை எங்களுக்கு செட்டில்மெண்டா கொடுத்துருங்க, நாங்க இங்கே இருந்துக்கிறோம். யோர்தானுக்கு அடுத்த பக்கத்தை நீங்க மத்த கோத்திரங்களுக்கு கொடுத்துருங்கன்னு சொல்லி கேட்டாங்க. அதே போல மோசை உங்களுக்கு யோர்தானுக்கு இந்த பக்கத்தில் இருக்கிறதை ரூபணியருக்கும் காத் புத்திரருக்கும் மனாசையின் பாதி கோத்திரத்திற்கும் யோர்தானுக்கு இந்த சைட்ல கொடுத்தாச்சு, லேண்ட் அலாட் பண்ணியாச்சு. இப்பொழுது யோசுவா இவங்களுக்கு சொல்றான், உங்களுக்கு லேண்ட் அலாட் ஆயிடுச்சுன்றதுக்காக நீங்க கம்ஃபர்டபுளா இருக்காதீங்க. உங்கள் பெஞ்சாதிகள் பிள்ளைகள் உங்க ஃபேமிலி எல்லாம் இருக்கட்டும், ஆனால் யுத்தம் செய்ய வேண்டியதான ஒவ்வொருவரும் நீங்கள் உங்கள் சகோதரரோடு அணி அணியா யுத்தத்துக்கு புறப்படணும். புறப்பட்டு யோர்தானை கடந்து போனோம், கடந்து போய் தேசத்தை சுதந்திரிக்கிறதற்கு மத்த 9.5 கோத்திரம் இருக்குது இல்லையா, 9.5 கோத்திரம் மீதி இருக்குது. அந்த மொத்தம் 9.5 கோத்திரங்கள் தேசத்தை முழுவதையும் சுதந்திரித்து அவர்கள் பங்கிடுவதற்கு வரைக்கும் நீங்களும் போய் உங்கள் சகோதரர்களுக்கு உதவி செய்யணும். உதவி செய்யணும்னா என்ன, ஃபைட் பண்ணணும், யுத்தம் பண்ணி அங்க இருக்கிற சத்துருக்களை விரட்டுவதற்கு நீங்களும் போய் யுத்தத்தில் இறங்கி வேலை செய்யணும். எங்களுக்கு செட்டில் ஆயிடுச்சு சொல்லி நீங்க சும்மா உட்காந்துராதீங்க, நீங்க போய் மொத்த இஸ்ரவேல் ஜனங்களும் கானானை பிடிக்கிற வரைக்கும் நீங்க சும்மா இருக்க கூடாது, நீங்க யுத்தம் பண்ணணும். தெரியுமா, இன்னைக்கு நான் ரட்சிக்கப்பட்ட எனக்கு பரலோகத்தில் ஒரு பிளேஸ் கிடைச்சிருச்சு. ரெஸ்ட் எடுக்க நினைக்காதீங்க, நான் ரட்சிக்கப்பட்டாச்சு எனக்கு ஒரு பிளேஸ் கிடைச்சிருச்சு அவ்வளவு போதும், மத்தவங்க போனா என்ன போகாட்டி என்ன, அதுதான் நடக்காது. மொத்த தேசமும் மொத்த ஜனங்களும் கானானை சுதந்திரிக்கிற வரைக்கும் யுத்தம் செய்யணுங்கிற, செய்யாம போனா என்ன நடக்கும் தெரியுமா? இதுக்கு உங்களுக்கு மோசையுடைய வாயிலிருந்து ஒரு அருமையான வார்த்தை. இந்த வசனத்திற்கு எத்தனை பேர் இதை என்ன புரிஞ்சிருக்கிறீங்கன்னு தெரியாது, உங்களுக்கு நான் சொல்றேன் பாருங்க. எண்ணாகமம் 32 அதிகாரம் 23 வசனத்தை வாசிங்க. 32:23,
நீங்கள் இப்படி செய்யாமற் போனால்,
நீங்கள் இப்படி செய்யாமல் போனால்
கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்கிறவர்களாய்
இருப்பீர்கள். கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்கிறவர்களாய் இருப்பீர்கள்.
உங்கள் பாவம்,
உங்கள் பாவம்
உங்களை தொடர்ந்து பிடிக்கும் என்று நிச்சயமாய் அறியுங்கள்.
உங்களை தொடர்ந்து பிடிக்கும் என்று நிச்சயமாய் அறியுங்கள். இங்க ஒரு வசனம் இருக்குது, இது என்ன பாவமா இருக்கும்? நீங்கள் இப்படி செய்யாமல் போனால் கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்கிறவர்களாய் இருப்பீர்கள். இந்த பாவத்துக்கு மன்னிப்பே கிடையாது, தொடர்ந்து பிடிக்கும் உங்களங்கிறார் மோசே. இது என்ன தெரியுமா, 6 வசனத்தில் படிங்க இந்த அதிகாரத்தை.
அப்பொழுது மோசே காத் புத்திரரையும்
ரூபன்
புத்திரரையும் நோக்கி உங்கள் சகோதரர் யுத்தத்திற்கு போகையில் நீங்கள் இங்கே இருப்பீர்களோ, கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரருக்கு கொடுத்த தேசத்திற்கு அவர்கள் போகாதபடிக்கு நீங்கள் அவர்கள் இருதயத்தை
நீங்கள் உங்கள் இருதயத்தை
திடனற்று போக பண்ணுகிறது என்ன,
போக பண்ணுகிறது என்னன்னு கேட்டான். இந்த 32:23 கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை ஒரு முக்கியமான வார்த்தை. நீங்கள் இப்படி செய்யாமல் போனால் கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்கிறவர்களாய் இருப்பீர்கள். இந்த பாவத்துக்கு மன்னிப்பே கிடையாது, இந்த பாவம் உங்களை தொடர்ந்து பிடிக்கும். இந்த பாவத்துக்கு நீங்க கணக்கு கொடுத்துதான் ஆகணும். இந்த பாவம் கண்டிப்பாக உங்களை நரகத்தில் கொண்டு போய் சேர்க்கும், தப்பிக்க வழியில். அது என்ன பாவம் அது? ரூபன் புத்திரரும் காத் புத்திரரையும் பார்த்து சொல்றான், உங்கள் சகோதரர் யுத்தத்துக்கு போயிருக்கும் பொழுது நீங்கள் சும்மா இருப்பீர்கள் என்றால் இது கர்த்தருக்கு விரோதமான பாவம். இந்த பாவத்துக்கு மன்னிப்பு கிடையாது, இந்த பாவத்துக்கு தப்ப முடியாது, இந்த பாவத்துக்கு நீங்க கணக்கு கொடுத்தாகணும், இந்த பாவத்துக்கு தண்டனை உண்டு, இந்த பாவம் உங்களை தொடர்ந்து பிடிக்கும், சான்ஸே கிடையாது. ஊழியம் செய்யாததை போல ஒரு மோசமான பாவம் எதுவுமே கிடையாது, அதுக்கு தப்பிக்கிறதுக்கு வழியே கிடையாது, தொடர்ந்து பிடிக்கும். நல்ல இந்த 32 அதிகாரத்தை திரும்பி திரும்பி படிச்சு பாருங்க, உங்களுக்கு தெரியும். இந்த ஒரு சப்ஜெக்ட் எடுத்து ஒரு மணி நேரம் பேசுறதுக்கு அவ்வளவு விஷயம் இருக்குது இதுல. எனக்கு ஜஸ்ட் 5 மினிட்ஸ் தான் இப்ப டைம் எனக்கு. யுத்தம் செய்யாதது மோசமான பாவம், கர்த்தருக்கு ஊழியம் செய்யாதது மோசமான பாவம். தப்பிக்கிறதுக்கு வழியே கிடையாது. தொடர்ந்து பிடிக்கும் இந்த பாவம். என்ன செய்யறது? எல்லாரும் பிரசங்கி, எனக்கு பிரசங்கிக்க தெரியலையே, நான் என்ன பிரசங்கிக்கிறது? எனக்கு பாட தெரியல, என்ன பாடுறது சொல்றீங்களா? இப்ப படிக்க டைம் இல்லை, பேசேஜ் மட்டும் சொல்றேன். யாத்திராகமம் 17 8 வசனத்திலிருந்து 16 வசனம் வரைக்கும், அந்த சாப்டர் கடைசி வரைக்கும், யாத்திராகமம் 17:8-16 வரைக்கும் நீங்க படிச்சீங்கன்னா, இஸ்ரவேலருக்கு அமலைக்கு விரோதமாய் ஒரு பெரிய யுத்தம் நடக்கும். யுத்தம்னா என்னன்னு முதல்ல சொல்லி முடிச்சிடறேன். இது வரைக்கும் யுத்தம் 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 போயிருக்கிறோம். இந்த யுத்தம் செய்து தேசத்தை பிடிக்கிறதுனா என்ன, அதுதான் உங்களுக்கு ஹைலைட் முக்கியமா தெரியும். இங்க அமலைக்கு விரோதமாய் ஒரு யுத்தம் நடக்குது. இங்கே யோசுவா பட்டயத்தை எடுத்துக்கொண்டு போய் அமலேக்கியரோடு யுத்தம் பண்ணி கொண்டிருக்கிறான். மோசே மலையின் மேல் ஏறி தன் கோலை உயர்த்தி பிடித்துக் கொண்டிருக்கிறான். ஆரோனும் ஊரும் அவன் இரண்டு பக்கத்தில் நின்று மோசையின் கை தளர்ந்து போகாம பிடிச்சிருக்கிறான். ஏ, மோசையின் கை உயர்த்தப்பட்டிருக்கும் பொழுது யோசுவா ஜெயித்துக் கொண்டிருக்கிறான். மோசையின் கை தளர்ந்து வரும் பொழுது அமலேக்கியன் ஜெயிக்கிறான். தஃபான யுத்தம் ஆகினால் மோசையின் கை தளராம இருக்கணும்னா ஆரோன் ஊர் ரெண்டு பக்கத்தில் உட்கார்ந்து மோசையின் கையை தாங்கி பிடிச்சான். ஒரே நிலையாக இருப்பதற்கு சாயங்காலம் வரைக்கும் உயர்த்தி பிடிச்சாங்க. யுத்தம் வெற்றிகரமாய் முடிச்சது. இதுதான் யுத்தம். யுத்தம் நான் என்ன விளக்கம் கொடுக்கிறேன்? ஒன்று, யோசுவாவின் யுத்தம் பட்டயத்தோடு போய் யுத்தம் பண்ணுகிறது. கர்த்தரை அறியாத ஜனங்களை டைரக்டா போய் மீட் பண்றது, இது யோசுவாவின் வேலை. இங்கே இருக்கிறவர்கள் சிலர் யோசுவாவின் வேலை செய்யணும், ஜனங்களை போய் பர்சனலா மீட் பண்ணி சொல்லணும், இயேசுவை பத்தி சொல்லணும், கைப்புறதை கொடுக்கலாம், பேசலாம், ரட்சிக்கப்படுங்க, மனம் திரும்ப சொல்லணும், டைரக்டா போய் யோசுவாவின் வேலை செய்யணும். சிலருக்கு அது வராது. ஓகே, மோசே கோலை உயர்த்தி பிடிக்கிறான். இது தேவ சமூகத்தில் கரங்களை உயர்த்தி ஜெபத்தில் தாங்குவதை குறிக்கிறது. ஒன்று, டைரக்டா போய் ஜனங்களை மீட் பண்ணுங்க, அது தெரியலையா வரலையா, தேவ சமூகத்தில் அட்லீஸ்ட் யோசுவாக்களுக்காக ஜெபிக்கணும். ஊழியம் செய்கிற தேவ பிள்ளைகளுக்காக கட்டாயம் நீங்க தேவ சமூகத்தில் ஜெபிக்கணும். அது கூட வரலையா, அட்லீஸ்ட் ஆரோன் ஊரை போல கையை தாங்கியாவது பிடிக்கணும். இது ஊழியத்தை உங்களுக்கு இருக்கிற பொருளாலும் உங்கள் ஆசீர்வாதத்தின் பணத்தினாலும் தாங்க வேண்டும். ஏதாவது ஒன்று செய்ய. ஜனங்களை மீட் பண்ண முடியலையா, ஜனங்களை மீட் பண்ண முடிஞ்சா அதை செய். முடியலையா, ஜெபமாது பண்ணுங்க ஊழியம் செய்யறவங்களுக்காக. அதுவும் வரமாட்டேங்குதா, அட்லீஸ்ட் உங்ககிட்ட இருக்கிறதை நீங்கள் கொடுத்து ஊழியத்தை தாங்க வேண்டும். மூணு காரியம் நடக்குது இதுல. யோசுவா இல்லாமல் மோசை இல்லை, மோசை இல்லாமல் ஆரோன் ஊர் இல்லை. ஆரோன் ஊர் சாதனை கிடையாது. இவங்க தாங்கலன்னா மோசையின் கை நிக்காது, மோசையின் கை நிக்கலன்னா அங்க யோசுவா ஜெயிக்க முடியாது. ஒன்னோட ஒன்னு கனெக்டட். இந்த மூணுல நான் எதையுமே செய்யறது இல்லைன்னா உங்களை யாராலும் காப்பாத்த முடியாது. இந்த மூணுமே நான் செய்யலன்னா உங்களை யாரும் காப்பாத்த முடியாது. நரகத்துக்கு போறதை யாருமே தடுக்க முடியாது. அட்லீஸ்ட் ஒன்னாவது செய்யணும், ரெண்டாவது செய்யணும், அல்லது மூணையும் செஞ்சாலும் செய்யலாம். எதையுமே நான் செய்யலைன்னா உங்களை யாருமே காப்பாத்த முடியாது. இதுதான் யுத்தம். ஆகையால் தேவ பிள்ளைகள், 7 கர்த்தர் சொல்றார், யுத்தம் பண்ணு, யுத்தம் பண்ணு. ஒருத்தரும் சும்மா இருக்க கூடாது, எல்லா யுத்தத்துக்கு போகணும், எல்லா யுத்தத்துக்கு போகணும். இப்படி போனாதான் தேசத்தை சுதந்திரிக்க முடியும். இந்திய தேசத்தை சுதந்திரிக்கும் போதுதான் பரலோக தேசத்தை சுதந்திரிக்க முடியும். இதை சுதந்திரிச்சாதான் அது கிடைக்கும். இல்லைன்னா இங்க புறஜாதிகள் எண்ணிக்கை நிறைவேறாது, இயேசுவும் வரமாட்டார், பரலோகத்தும் போக முடியாது. புரியுதா? இந்த தேசத்தை சுதந்திரிச்சாதான் அந்த தேசத்துக்கு போக முடியும். நம்மை அர்ப்பணித்துக் கொள்வோம். கர்த்தருக்காக வைராக்கியமா நில்லுங்க, தூசியை உதறிவிட்டு எழும்புங்க, கர்த்தர் கிரியை செய்வார். ஜெபிக்கலாம். Glory to Jesus. கர்த்தர் இன்றைக்கு இந்த காலை நேரத்தில் தேசத்தை சுதந்தரியுங்கள் என்கிறார். தேசத்தை சுதந்தரியுங்கள். மோசையின் மூலமாய் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை வந்தது. ஆனால் யோசுவாவை வைத்துதான் தேசத்தை சுதந்திரிக்க கர்த்தர் வச்சார். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் அடிமைத்தனத்திலிருந்து நம்ம மீட்கப்பட்டோம். ஆனால் நம்மை கொண்டுதான் கர்த்தர் தேசத்தை சுதந்திரிக்க வைக்கிறார். நம்மை கொண்டுதான் தேசத்தை சுதந்திரிக்க வைக்கிறார். அதற்கு ஏழு காரியங்களை நாம செய்யணும். ஏழு காரியத்தை இந்த முதல் அதிகாரத்திலே கர்த்தர் நமக்கு வச்சார். யோசுவாவுக்கு ஏழு ஆலோசனைகளை தேவன் வச்சார். முதலாவது, நீ எழும்பு, எல்லாரும் எழுந்திருங்க. யோசுவா மட்டுமல்ல, நீங்கள் எல்லோரும் எழுந்திருக்கணும். எழுந்திருக்காம உட்கார்ந்து இருந்தீங்கன்னா தூசி வந்து படியும். உங்க வாழ்க்கையில பலவிதமான அசுத்தங்கள் வந்து உங்க மேல படியும். இன்றைக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையில எழும்பாத காரணத்தினால்தான் அசுத்தங்கள் நம்முடைய வாழ்க்கையில வந்து படிகிறது. பாவம் நம்முடைய வாழ்க்கையில வந்து படிகிறது. தேவையில்லாத கவலைகளும் துக்கங்களும் முறுமுறுப்புகளும் சலிப்புகளும் உங்க வாழ்க்கையில வந்து படியுது. நீங்கள் கர்த்தருக்காக எழும்புவீர்கள் என்றால் எந்த தூசி உங்க மேல படியாது. எல்லாரும் எழுந்தரிக்கணும். முதல்ல ஆவி கர்த்தருக்காக எழுந்தரிக்கணும். இரண்டாவது, மோசேக்கு சொல்லப்பட்டதான வாக்கு தத்தத்தை கர்த்தர் உங்க மூலமாய் நிறைவேற்றுவார்கள். நான் மோசேக்கு சொன்னது போல உனக்கு செய்வேன். இயேசு கிறிஸ்துவுக்கு கொடுக்கப்பட்ட வாக்கு தத்தங்கள் எல்லாம் இன்றைக்கு அவரால் ரட்சிக்கப்பட்ட நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதை பிடித்துக் கொண்டு முன்னேற வேண்டும். மூன்றாவது, நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. உங்க வாழ்க்கையிலே நீங்கள் கர்த்தருக்காக நீங்கள் ஜீவனோடு ஆவிக்குரிய வாழ்க்கையில் நீங்கள் லைவா இருக்கும் போது எந்த பொல்லாத சக்தியும் உங்களுக்கு முன்னால நிக்க முடியாது. ஆவிக்குரிய வாழ்க்கையில நிக்கணும். ஸ்தேவானுக்கு விரோதமா எத்தனை நகரத்து ஜனங்கள் எத்தனை கோயிலை சேர்ந்தவங்க வந்து தர்க்கம் பண்ணாங்க. ஆனால் அவன் ஒருத்தனுக்கு முன்னால ஒருத்தரால நிக்க முடியல. ஏன்? அவன் மேலிருந்த ஞானமும் அவன் மேலிருந்த அபிஷேகத்திற்கும் அவர்களால் ஒருவனாலும் எதிர்த்து நிற்க முடியவில்லை என்று வேதம் சொல்கிறது. நான்காவதாக, கர்த்தர் யோசுவாய் பார்த்து சொல்ல, நீ தேசத்தை பங்கிடுவாய். மோசே தேசத்துக்கு நேர கிட்ட கொண்டு வந்து விட்டா, ஆனா பங்கிடுறது நீ தான் பங்கிடுவேன். இயேசு கிறிஸ்து எத்தனையோ அற்புதங்களை செய்தார். ஆனால் அந்த பிறவி சப்பானியை சுகமாக்குறதுக்கு அது அந்த வேலையை சீஷர்கிட்ட கொடுத்துட்டார். நீங்க தான் செய்யணும். கர்த்தர் நம்ம கிட்ட சில காரியத்தை நமக்கு ஷேர் பண்ணியிருக்கிறாரு. உங்களுக்கு ஷேர் பண்ணத நீங்க தான் செய்யணும். என் வேலையை நான் செய்யறேன். இயேசு கிறிஸ்து அவர் வேலையை செஞ்சார். தோமா தன் வேலையை செஞ்சான். இன்னைக்கு நான் என் வேலையை செய்யறேன். இன்னைக்கு உங்களுக்கு நியமிக்கப்பட்ட வேலையை நீங்க செய்யணும். ஒவ்வொருத்தர் அவங்க உங்களுடைய வேலையை செய்ய, ஒவ்வொருத்தரை குறித்து ஆண்டவருக்கு திட்டம் இருக்கிறது. ஐந்தாவதாக பார்க்கும் பொழுது, வேத வசனம், தேவனுடைய வார்த்தை, இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியக்கூடாது. தேவ ஞானத்தினால் நிறைந்திருந்தால்தான் தேவனுடைய காரியத்தை சரியாய் செய்ய முடியும். வேத வசனம், கர்த்தருடைய வார்த்தை, இதனால் நிறைந்திருங்கள். ஆறாவது, தேவ பிரசன்னம், நீ போகும் எவ்விடத்திலும் நான் உன்னோடு கூட இருப்பேன், கலங்காதே திகையாதே. மோசே சொன்ன, ஆண்டவரே உம்முடைய சமூகம் எங்களுக்கு முன்பாக செல்லாவிட்டால் எங்களை இவ்விடத்திலிருந்து கொண்டு செல்லாதே. தேவ பிள்ளைய, தேவ பிரசன்னம் இல்லாம வாழ பழகாதீங்க. தேவ பிரசன்னமே இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்காதீங்க. உடனே சரிப்படுத்துங்க. எங்க ப்ராப்ளம், எங்க கட்டாய் இருக்குது, அதை சரிப்படுத்துங்க. கடைசியாக ஏழாவது, நீங்க யுத்தம் செய்யணும். நீங்கள் யுத்தம் செய்யணும். உங்கள் சகோதரரோடு கூட நீங்கள் யுத்தத்துக்கு போகணும். முழு தேசத்தையும் சுதந்திரிக்கிற வரைக்கும் யுத்தத்தை நீங்க செஞ்சே ஆகணும். உங்களுக்கு எல்லாம் கிடைச்சிருச்சுன்னு சொல்லி உட்கார்ந்துராதீங்க. யுத்தத்துக்கு போங்க. நீங்கள் அப்படி யுத்தத்திற்கு போவாகாமல் இருப்பீர்கள் என்றால் உங்கள் பாவம் உங்களை தொடர்ந்து பிடிக்கும் என்று நிச்சயமாய் அறியுங்கள். அது கர்த்தருக்கு விரோதமான பாவம். அது உங்களை தொடர்ந்து பிடிக்கும். அதற்கு மன்னிப்பே கிடையாது. கர்த்தருக்கு யுத்தம் செய்யாத பாவத்தை போல கொடுமையானது எதுவுமே கிடையாது. யுத்தம் செய்வதற்கு மூன்று காரியம். ஒன்று, நேரடியாய் சனங்களை சந்திக்கணும். இல்லைன்னா அவங்களுக்காக ஜெபிக்கணும், சந்திக்கிறவர்களுக்காக ஜெபிக்கணும். இல்லைன்னா அவங்கள தாங்கணும், ஏதாவது ஒன்னாவது செய்யணும். எதையுமே நான் செய்யலைன்னா பரலோகத்துக்கே வர முடியாது. யுத்தமே செய்யாதவனை அவன் பாவம் அவனை தொடர்ந்து பிடிக்கும். அவனை யாருமே காப்பாற்ற முடியாது. இதை நிச்சயமாய் அறியுங்கள். உங்கள் பாவம் உங்களை தொடர்ந்து பிடிக்கும் என்று நிச்சயமாய் அறியுங்கள், நிச்சயமாய் அறியுங்கள். தப்பிக்கிறதுக்கு வழியே கிடையாது. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, எங்கள் அருமையான பரிசுத்தமுள்ள பிதாவே, உங்க சித்தத்தை உங்க பாரத்தை எங்களிடத்துல நீங்க பகிர்ந்து கொண்டீங்கப்பா. ஆண்டவரே, இந்த பாரத்தை ஒவ்வொருவரும் சுமந்து உமது சித்தத்தை நிறைவேற்ற எங்களுக்கு உதவி செய்யுங்க. இந்த வார்த்தைகளுக்கு முன்பாக ஒருவராகிலும் குற்றவாளிகளாய் காணப்படாதபடி காத்துக்கொள்ளுங்க. ஒவ்வொருவரையும் நடத்துங்க அப்பா. இந்த வார்த்தைகளை கேட்ட ஒருவராகிலும் உம்முடைய சித்தத்தை செய்ய தவறி விடாத இந்த பாவத்தினால் பிடிக்கப்பட்டு நரகத்துக்கு போய்விடக்கூடாது அப்பா. காத்துக்கொள்ளுங்க. துதியான மகிமை யாவும் நாங்கள் உமக்கு செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமே. என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்தரி. என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை சோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்தரி. அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமே. இப்பொழுது நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் இன்றும் இன்றும் சதா காலங்களிலும் கர்த்தருடைய வருகை வரைக்கும் என்றென்றைக்கும் நிறைவாய்